நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நம்முடைய அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1965 ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியா அமெரிக்காவில் சூசிங் எ பிரைட், ஒரு மனமாட்டியை தேர்ந்தெடுத்தல் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது தமிழாக்கத்துடன் நாம் கேட்கப் போகிறோம். வியாதியாயுள்ள ஜனங்கள் அநேகராக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரிடத்தும் என்னால் உடனே போக முடியாது. இந்த அழகான அரங்கத்திலும் இந்த அருமையான ஜனக்கூட்டத்தின் மத்தியிலும் இன்றிரவு இருப்பதை குறித்து நான் நிச்சயமாக சந்தோஷப்படுகிறேன். சில நிமிஷங்களுக்கு முன்னர் நாங்கள் அங்கே வந்து கொண்டிருக்கும் போது உள்ளே போக இடமில்லை என்று ஜனங்கள் வீதியில் நின்று கொண்டு கூறியதை ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்பாக கேட்டேன். என்னால் ஒரு கால் உங்களுக்கு இடம் உண்டாக்கி கொடுக்க முடியும், அவர்கள் இங்கே வர அவர்கள் விடமாட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு போதுமான விடமில்லாதபடியினாலே நான் வருந்துகிறேன். அழிதலும் கூட நிறைந்து விட்டது என்று சொன்னார்கள். ஆகவே அதை குறித்து நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். ஆனால் இங்கே வந்ததற்கும் இந்த அருமையான கூட்டு ஊழியர்களையும் வியாபாரிகளையும் தேசத்தின் பல்வேறு பாகத்திலிருந்து அழைக்கப்பட்டு கலந்து கொள்ள வந்த குழுக்களையும் இங்கே காண்பதற்கு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இன்று காலை ஆகாரத்தின் போது பேசும்படியான ஒரு பெரிதான சிலாக்கியம் இன்று காலையில் எனக்கு கிடைத்தது. இந்த அருமையான ஜனங்களுக்கு முன்பாக பேசுவதை நான் அனுபவிக்கும் ஒரு சிலாக்கியமாக கருதுகிறேன். அப்பொழுது நான் பதர் கோதுமையுடன் சுதந்திரவாளியாக இருக்க முடியாது என்ற பொருளில் பேசினேன். என்னால் அதை பேசி முடிக்க முடியாமற் போனது. அது அந்த சகோதரனுடைய தவறு நிமித்தமாய் அல்ல. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும்படியாக பொறுப்பாளரை அவன் அணுகி முயற்சித்தார். ஆனால் அவர்கள் அனுமதிக்க மறுத்துவிட்டார்கள். சகோதரன் டிவர்ஸ், நான் நிச்சயமாக அதை பாராட்டுகிறேன். அது மிக மிக அருமையாயிருந்தது. உங்கள் ஒவ்வொருடைய பட்சத்திற்காகவும் நான் நிச்சயமாக நன்றி கூறுகிறேன். ஆனால் அவர்கள் அனுமதிக்க மறுத்துவிட்டார்கள். ஆகவே நாங்கள் கூட்டத்தை முடிக்க வேண்டியதாயிற்று. நான் அதை முடிக்கும்படியாக வேறொரு சமயத்தை எடுத்துக்கொள்வேன். பதர் கோதுமையுடன் சுதந்திரவாளியாக இருக்க முடியாது. அக்கூட்டத்தில் இருந்தவர்களுக்கு உங்களுக்கு புரிகின்றதா? ஆனால் புரிந்து கொள்வதற்கு போதுமான அளவிற்கு விஷயம் அதில் இருந்தது. இப்பொழுது இன்றிரவு இங்கே ஒரு விசேஷ குழு இருக்கின்றது என்று அறிவேன். அதில் கலந்து கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு உண்டாகும்படியாக நான் உங்களை அதிக நேரம் காக்க வைக்க மாட்டேன். ஏனென்றால் பெந்தேகோஸ்தே விசுவாசிகளுக்கு அது ஒரு சம்பத்தாய் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அன்றொரு நாள் இரவு நாம் பார்த்தது போன்று அவ்வளவு அருமையான ஒரு கூட்ட மனிதரும் அற்புதமான நேரடி பதில்களும். அதை பார்த்ததினால் நான் உண்மையாக மிக நன்மையாய் உணர்ந்தேன். இன்றிரவு கர்த்தர் தாமே அதை ஆசீர்வதிப்பார் என நம்புகிறேன். அதை காண்கின்றவர்கள் யாராய் இருப்பினும் அவர்கள் விசுவாசிப்பார்களாக. அதுவே என்னுடைய உத்தமமான ஜபமாயிருக்கிறது. கடிதங்கள் மூலமாயும் தொலைபேசியின் மூலமாகவும் அநேகடி கூட்டத்தில் சுகமடைந்ததாக இன்று அநேக அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். வியாதியாயுள்ள ஜனங்களை பார்ப்பது இப்படிப்பட்டதான விதம்தான் என்னுடைய ஊழியம். இங்கே நான் பிரசங்கிப்பதற்காக எழுப்பி நிற்கிறேன். நான் ஒரு பிரசங்கியார் அல்ல என்று நீங்கள் அறிவீர்கள். எனக்குள்ளதான கெண்டைக்கு இலக்கணமும் உச்சரிப்புகளும் கொச்சையான பாஷையுமான வார்த்தையினாலே பிரசங்கியாராக இருக்க முடியாது. ஆகவே இந்த நவீன நாட்களில் பிரசங்கியார் என்று நாம் அழைக்கத்தக்கதாக ஒன்று இன்று என்னால் இதை கூற முடியாது. என்னால் அந்த ஸ்தானத்தை எடுக்க முடியாது. ஏனென்றால் எனக்கு கல்வி அறிவு இல்லை. ஆனால் அதை குறித்து எனக்கு என்ன தெரியுமோ அதையும், அல்லது எனக்கு என்ன தெரியும் என்று நான் உணர்கிறேனோ அதையும், நான் எப்படி அதை அறிந்து கொண்டேன் என்பதையும், எனக்கு அவர் எப்படியாய் இருக்கிறார் என்பதையும் நான் வெளிப்படுத்தி காட்ட விரும்புகிறேன். நான் எதிர்பார்க்கக்கூடியதும் நான் நினைத்ததற்கும் அதிகமாகவும் அவர் என்னுடைய எல்லா ஜீவியமுமாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் எனக்கு ஒரு நண்பன் இருக்க முடியுமா என்று நான் சிறுபையனாய் இருந்தபோது நினைத்தேன். ஆனால் இன்றைக்குள்ளதான மகத்தான நண்பர்கள் எனக்கு இருப்பதற்காக நான் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். இப்பொழுது நாம் நேரடியாக ஆராதனைக்கு போகும்படியாக நாம் சில வேத வாசிப்புக்கு திரும்புவோம். எனக்கு எப்பொழுதும் வேதத்தை வாசிக்க விருப்பம் ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன். அது தேவனுடைய ஒளிந்து போகாத வார்த்தை என்று நான் நம்புகிறேன். நான் இங்கே சில வேத வார்த்தைகளையும் சில குறிப்புகளையும் எழுதி வைத்திருக்கிறேன். சில நிமிடங்கள் அவைகளை குறித்து பேச விரும்புகிறேன். ஒரு கால் 45 நிமிடங்கள் பின்னர் நாம் வெளியே போய் அந்த அற்புதமான குழுவை மறுபடியும் பார்ப்போம். தேவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிவேன். இன்றிரவு நான் டூசானுக்கு கார் ஓட்டி போக வேண்டியவனாய் இருக்கிறேன் பாருங்கள். ஆகவே உங்களால் யூகித்து பார்க்க முடியும். அது 10 மணி நேர ஓட்டம். நான் கடந்து போக வேண்டி இருப்பதால் அரசாங்க ஆஸ்பத்திரியில் மஞ்சள் தூரத்திற்காக பரிசோதனை ஊசியை காலையில் போட்டுக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றேன். ஆகவே நான் அங்கே போய்த்தான் ஆக வேண்டும். அந்த ஒரு நாள் நான் அதை தள்ளி வைக்க வேண்டி இருந்தது. ஆகவே அவர்கள் முடியாது என்ற பதிலை மறுபடியும் எடுக்கப் போவதில்லை. நான் இன்னும் ஒரு டெட்டஸையும் டைஸ்டஸையும் என்னுடைய பூஸ்டர்களுக்கும் எடுக்க வேண்டியதாக இருக்கிறேன். ஆகவே இந்த தருணத்திற்காக நான் எவ்வளவு நன்றியுள்ளனாயிருக்கிறேன். இந்த கன்வென்ஷனுக்கு முன்னதாக நமக்கு நடந்த கூட்டம் என்னுடைய இருதயத்தை உணர்ச்சி வசப்படுத்துகிறது. நீங்கள் ஒரு அருமையான கூட்ட ஜனங்களாயிருக்கிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறேன். அங்கு எங்கோ படுத்திருக்கிறேன் இருந்து சில நாட்களுக்கு முன்னர் அலாஸ்காவில் தலை காட்டின அந்த பெரிய ராட்சதம் இன்று காலை மறுபடியாக வாஷிங்டனில் சுற்றுப்புறமாக அதனுடைய வாளை காட்டியிருக்கிறது. அவன் சுலபமாக இருபடியாய் வரலாம். பரிசுத்த ஆவியானவர் அதை எனக்கு சொல்வாரானால் நிச்சயமாக நான் அதை சொல்வேன். உங்களின் சிலர் அதை குறித்து என்னிடம் அது இங்கே சம்பவிக்கப் போகின்றதா சகோதரன் பிரண்ணாம் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதை குறித்து எனக்கு ஒன்று தெரியாது. எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் உண்மை அதுதான். உங்களோடு நான் எப்பொழுதும் உண்மையாய் இருக்க விரும்புகிறேன். நான் ஏதோ யூகிக்கவோ ஏதாவது கருத்துக்களை எடுக்கவோ அல்லது நான் நம்புகிறேன் அல்லது அதை போன்ற எதையோ நான் செய்யப்போவதில்லை. இப்படியா இருக்கப் போகின்றது என்று நான் சொல்லும் போது அப்போது முதலாவது அவர் எனக்கு சொல்லி பின்னர் நான் உங்களுக்கு சொல்லுகிறதா தான் இருக்கும். எனக்கு தெரியும் முழு உலகமும் ஒரு விதமான ஆட்டங்கண்டு இருக்கின்றது. நாம் கடைசி நேரத்தில் இருக்கின்றோம். ஆனால் ஒரு காரியத்தை நான் எப்பொழுதும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். ஜனங்கள் ஜெபத்திற்காக மேடைக்கு வருவதற்கு முன்னர் ஜெப வரிசையின் ஊடாக சென்று அந்த ஜெப அட்டைகளை வாங்கி அவர்கள் அதில் எழுதி இருக்கின்றதை நான் சொல்லுகிறேனா என்பதை பார்ப்பது இது என்னுடைய வழக்கம் என்று சகோதரன் ஷெகேரியன் இன்று காலையில் என்னுடன் சொல்லிக் கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியுமா, அந்த ஜெப அட்டையில் எல்லா விதமான காரியங்களையும் அவர்கள் எழுதுவார்கள். அது அப்படித்தானா உள்ளது என்று பார்க்கும்படியாய் போய் பார்ப்பார். அப்படி அவர் சோதித்து பார்த்த நூற்றுக்கணக்கானவைகளில் ஒன்று கூட தவறாக போனதில்லை. அது தேவனாய் இருக்கும் மட்டும் அவைகளில் ஒன்று கூட தவறாக இருக்கப் போவதில்லை. நான் எப்பொழுதாவது இதை உயர்த்தி காட்டும்படி செய்வேனேயானால் சரியாக அங்கே இருந்துதான் தவறாக அந்த துவங்க ஆரம்பிக்கும். ஒரு சிறு பெண் அவருடைய தகப்பனார் இங்கே உட்கார்ந்து கொண்டுதான் சொல்லுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். சமீபத்தில் என்னிடம் வந்தாள். அவள் ஒரு சொப்பனம் கண்டாள். சகோதரன் பிரண்ணா, இந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்னவென்று கேட்டால், நான் சொன்னேன் எனக்கு தெரியாது சகோதரியே, கர்த்தர் அதை சொல்லுவாரா என்று நான் கண்டறிய வேண்டும் என்று. ஆகவே நான் போய் கர்த்தரிடத்தில் அதை கேட்க முயற்சித்தேன். அவர் எனக்கு அதை சொல்லவே இல்லை. ஆகவே இந்த சிறுப்பன் மறுபடியும் என்னிடத்தில் வந்து, சரி இப்பொழுது சொல்லுங்கள் என்னுடைய சொப்பனத்தின் வியாக்கியானம் என்ன என்று கேட்டார். நான் சொன்னேன், இங்கே வார்த்தையினே வந்து உட்கார். உன்னுடைய தகப்பனும் தாயும் என்னுடைய அருமையான நண்பர்கள் தெரியுமா? அவர்கள் வேலையில் ஓய்வு பெற்று இங்கே தங்கி சில காலம் வாழும்படியாய் கனடாவை விட்டு இங்கே வந்துள்ளார்கள். நான் என்ன சொல்ல முயற்சித்துக் கொண்டிருக்கிறேனோ அதை அவர்கள் விசுவாசித்தார்கள். என்னுடைய ஜீவியத்தில் வேண்டுமென்றே யாரிடத்திலும் ஒரு காரியத்தையும் தவறாக சொன்னதே கிடையாது. அந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த சொப்பனத்தை நானே கண்டு பின்னர் அது என்னவென்று அவர் எனக்கு அதை சொல்ல மட்டும் என்னால் அதை உனக்கு சொல்ல முடியாது. பாருங்கள், நான் எதையோ சொல்லி சமாளிப்பேனேயானால் ஒரு நேரம் வந்து நீங்கள் மரணம் ஜீவன் என்பவர்களுக்கு இடையே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் என்னை நம்புவது இல்லையா என்று உங்களுக்கு முடிவெடுக்க முடியாதபடியாக ஆகிவிடும். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினால் நான் உங்களுக்கு எதையாவது சொல்வேனேயானால் எனக்கு அதை சொன்னது அவராக இருக்கும். இம்மட்டும் இத்தனை ஆண்டுகளாக உலகத்தினூடாகவும் உலகத்தை சுற்றிலும் ஒரு முறையாவது தவறாக இருந்ததில்லை. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் மாறாதவர்களாக இருக்க முடியாது என்று உங்களுக்கு தெரியும். அப்படி அதை செய்ய வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் செய்ய முடியும். இப்பொழுது நான் உத்தரவாதம் கொடுக்க வேண்டியதான ஒரு செய்தி என்னிடத்தில் இருக்கிறது. அநேக நேரங்களில் ஜனங்கள் மத்தியில் நான் இவ்வாறு கருதப்படுகிறேன். ஒரு கால் ஒரு நிமிடம் உட்கார்ந்து சிந்திக்க முடியாதவர்களால் அப்படி கருதப்படலாம். அதாவது நான் ஒரு மோசமான மனிதன் என்றும், ஜனங்களை கண்டால் எனக்கு பிடிக்காது, நான் அவர்களை குத்திக் கொண்டே இருக்கிறேன் என்றும் கருதுகிறார்கள். ஆனால் அது அப்படியல்ல. காரியம் அப்படியல்ல. நான் ஜனங்களை நேசிக்கிறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும் அன்பானது திருத்துகிறதா இருக்கிறது. உங்களுடைய சின்ன பையன் அங்கே வீதியிலே உட்கார்ந்து கொண்டிருந்து நீங்கள் அவனை பார்த்து, குட்டி கண்ணே, அங்கே உட்கார்வது எனக்கு பிடிக்கவில்லை, வண்டிகள் அவனுக்கு பக்கமாக வேகமாக போய்க் கொண்டிருக்கிறது, நீ அவனை உள்ளே கொண்டு வந்து விட்டால் அவனோ மறுபடியுமாய் வெளியே ஓடுகிறான், நீங்கள் அவனை திருத்த வேண்டும், நீங்கள் அவனை நேசிப்பீர்களேயானால் அப்படி செய்வீர்கள், நீங்கள் நேசிப்பீர்களேயானால் அப்படி செய்வீர்கள். ஒரு நீர்வீழ்ச்சியை நோக்கி ஒரு மனிதன் படகில் மிதந்து கொண்டு போவதை நீங்கள் கண்டு அந்த நீர்வீழ்ச்சி அடைந்ததும் அந்த படகு முடிந்து போகும் என்பதை நீ அறிந்திருப்பாயானால், யோவான் நீ சற்று சிந்திக்க வேண்டியவனாய் இருக்கின்றாய், ஒரு கால் உன்னால் அதை செய்து தீர முடியாது என்று சொல்வாயா? அவனால் அதை செய்து தீர முடியாது என்று நான் அறிவினையானால் அவனை படகிலிருந்து வெளியே இழுத்து போடும் அளவிற்கு என்னால் முடிந்தால் செய்வேன். ஏனென்றால் அதை செய்கின்றது அன்புதான். இப்பொழுது நான் பேசுகின்ற இந்த செய்திகளில் நான் எந்த உபதேசத்தையோ அல்லது எதையோ கொண்டு வர நான் ஒருபோதும் முயற்சிப்பதில்லை. அதை நான் என்னுடைய சொந்த சபையில் செய்வேன். ஆனால் வித்தியாசமான ஸ்தாபனங்களிலிருந்தும் வித்தியாசமான கருத்துகளிலிருந்தும் இங்கே வந்து கூடியிருக்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில் மிகவும் லேசான முறையை எடுத்துக்கொண்டு விளக்க நான் முயற்சிப்பேன். ஆனால் மறுபடியுமாய் பிறந்திருப்பாயானால் உனக்கு போதுமானதாய் இருக்கும்படி பேசுவேன். நான் என்ன சொல்கிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதாவது மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், இப்படியாய் கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியில் இன்றிரவு நான் ஆதியாகமம் 24 அதிகாரத்துக்கு திருப்புவோம். ஆதியாகமம் 24 அதிகாரம் 12 வசனம் முதல் நான் வாசிக்க விரும்புகிறேன். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையில் நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மல்ல புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்கவும் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவ்வளோ! அவளே நீர் உம்முட ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கருகம் செய்தீரென்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். பின்னர் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் நாம் பார்த்தது வேதத்தின் முதலாம் புத்தகம் ஆதியாகமும். இப்பொழுது வேதத்தின் கடைசி புத்தகத்தில் 21:9 முதல் நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் இந்த வேத பகுதி என்னவென்று நமக்கு தெரியும். வேண்டுமானால் முழு அதிகாரத்தையும் படியுங்கள். ஈசாக்கு ஒரு மனவாட்டியை தெரிந்தெடுக்கும்படி ஆபிரகாம் எலியேசரை அனுப்புகிறான். அழகான ரெபேக்காள் வெளிவருகின்றார். ஆபிரகாமுடைய ஊழியக்காரனாகி எலியேசர் ஜெபித்தான். அந்த ஜெபத்திற்கு பரிபூர்ண பதிலாக அவள் வந்தாள். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21:9. பின்பு கடைசியான 7 வாதிகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி, இன்றைக்கு பேசுவதற்கு ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்ளுதல் என்ற பொருளை எடுக்க விரும்புகிறேன். இதை பதிவு செய்கிற சகோதரர்களுக்கு நீங்கள் இந்த செய்தியை பதிவு செய்து வெளியே அனுப்பலாம். இப்படி செய்வதனால் இங்கு குழுமி இருக்கின்ற கூட்டத்தாருக்காக நான் இதை பேசுகிறேன் என்பதாய் அர்த்தமல்ல. ஆனால் இந்த ஒளிநாடாக்கள் உலகத்தை சுற்றிலும் போகின்றது. இவைகள் அநேக பாஷைகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகத்தை சுற்றிலும் உள்ள அஞ்ஞான தேசங்களுக்கெல்லாம் போகின்றது. இந்த ஒளிநாடாக்களை நாங்கள் இலவசமாக சபையை சார்ந்த சங்கத்தின் மூலமாக அனுப்புகிறோம். ஆப்பிரிக்காவின் காடுகளிலும் இந்தியாவிலும் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதுமாக இந்த ஒளிநாடாக்கள் போகிறது. இப்பொழுது ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்ளுதல் ஜீவியத்தின் அநேக காரியங்களில் தெரிந்து கொள்ளும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் ஜீவிக்கின்ற முறைமையே ஒரு தெரிந்து கொள்ளுதலாயிருக்கிறது. நம்முடைய சொந்த வழியை கடைபிடிப்பதற்கு நமக்கு ஒரு உரிமை உண்டு. நாம் ஜீவிக்க விரும்புகின்றதான ஒரு வழியை நாமே தெரிந்து கொள்ளுதல். கல்வி ஒரு தெரிந்து கொள்ளுதல். நாம் படித்தவர்களாக இருக்க போகிறோமா அல்லது படிக்காதவர்களாக இருக்க போகிறோமா என்பதை தெரிந்து கொள்ளுதல் நமக்கு உண்டு. அதுதான் நமக்கு இருக்கின்றதான ஒரு தெரிந்து கொள்ளுதல். சரியானதும் தவறானதுமே ஒரு தெரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. சரியாக ஜீவிக்கவோ அல்லது சரியில்லாமல் ஜீவிக்கவோ முயற்சிப்பது குறித்து ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் பையனும் பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அது ஒரு தெரிந்து கொள்ளுதல். தெரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு பெரிதான காரியம். உன்னுடைய நித்தியமாய் போய் சேருகின்ற இடம் ஒரு தெரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. இந்த கூட்டம் முடிவதற்கு முன்பாக ஒருவேளை உங்களில் சிலர் அவர்களுடைய நித்தியத்தை எங்கே கடிக்கப் போகிறார் என்பதை பற்றிய ஒரு தெரிந்து கொள்ளுதலை எடுக்க வேண்டியவர்களாக இருப்பார்கள். ஒரு தருணம் உண்டாயிருக்கும். நீங்கள் தேவனை அநேக முறைகள் வேண்டாம் என்று தள்ளினவர்களாய் இருப்பீர்களாயின் உங்களுக்கு ஒரு தருணம் வரும். அப்பொழுது நீங்கள் கடைசி முறையாக தேவனை தள்ளிவிடுகிறவர்களாய் இருப்பீர்கள். இறுக்கத்திற்கும் நியாய தீர்ப்புக்கும் இடையே ஒரு கோடு இருக்கின்றது. ஒரு புருஷனோ ஒரு ஸ்திரீயோ ஒரு பையனோ ஒரு பெண்ணோ அந்த கோட்டை தாண்டுவதென்றால் அது மிகவும் ஆபத்தான காரியம். ஏனென்றால் அந்த கடைசி தருணத்தை நீங்கள் தாண்டி விடுவீர்கள். ஆனால் இனி திரும்பி வருவதென்ற ஒரு காரியமே இல்லாமற் போகும். ஆகவே இன்றிரவு எங்கே தங்களுடைய முடிவில்லாத நித்தியத்தை கடிக்கப் போகிறோம் என்ற ஒரு தீர்மானத்தை அநேகர் எடுக்கப் போகின்ற ஒரு நேரமாயிருக்கலாம். நம்முடைய ஜீவித்தில் நமக்கு இன்னொரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கின்றது. அது நம்முடைய வாழ்க்கை துணைவி. வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கின்ற ஒரு வாலிபனுக்கோ ஒரு வாலிப பெண்ணுக்கோ ஒரு தெரிந்து கொள்ளும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வாலிபன் தெரிந்து கொள்ளுகிறான், அதை ஏற்றுக்கொள்ளவோ நிராகரிக்கவோ அந்த வாலிப ஸ்திரீக்கு ஒரு உரிமை உண்டு. அது இன்னமும் இரு சாராருக்கும் ஒரு தெரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. மனிதனுக்கும் ஸ்திரீக்கும் தெரிந்து கொள்ள அவர்களுக்கு ஒரு உரிமை உண்டு. ஒரு கிறிஸ்தவன் என்ற முறையிலும் உங்களுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. நீங்கள் போகத்தக்கதாக ஒரு சபையை தெரிந்து கொள்வதற்கான உரிமை இங்கே அமெரிக்காவில் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் எந்த சபையை சார்ந்திருக்க விரும்புகின்றாயோ அதை நீங்கள் தெரிந்து கொள்ளும் உரிமை உங்களுடைய சொந்த அமெரிக்க சிலாக்கியமாய் அது இருக்கிறது. அது ஒரு தெரிந்து கொள்ளுதல். உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் நீங்கள் அவை ஒன்றிற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மெத்தடிஸ்டிலிருந்து பாப்டிஸ்டுக்கும் அல்லது கத்தோலிக்கத்திலிருந்து புரொட்டஸ்டன்ட்டுக்கும் மாற்றிக்கொள்ள உங்களுக்கு விருப்பமானால் எந்த ஒரு சபைக்கும் உங்களை வர செய்யும்படியாக அல்லது போக சொல்லும்படியாக அங்கே ஒருவருக்கும் உரிமை கிடையாது. அதுதான் நமக்குள்ளதான சுதந்திரம். அதுதான் நமக்கு இருக்கின்றதான ஜனநாயகம். ஒவ்வொரு மனிதனும் தனக்காக தெரிந்து கொள்ளுகிறான். அது மார்க்க சுதந்திரம். அது ஒரு மகத்தான காரியம். நம்மால் இயன்றவரை அதை நாம் கை கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சபையை நீங்கள் தெரிந்து கொள்ளும் போதும் உங்களுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. நீங்கள் செய்யலாமா வேண்டாமா என்பதை தெரிந்து கொள்ளலாம். உன்னுடைய நித்தியமான சேர்மிடத்திற்கு உன் நடத்திக்கொண்டு போகக்கூடிய ஒரு சபையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். குறிப்பிட்ட கோட்பாடுகளை கொண்டதாக உள்ள சபைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த கொள்கைதான் உங்களுக்கு தேவையானது என்று கருதி தெரிந்து கொள்ளலாம். அல்லது அந்த இன்னொரு சபைக்கு அவர்களுடைய கோட்பாடு உள்ளது என்று கருதி தெரிந்து கொள்ளலாம். அப்படியானால் அங்கே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. உனக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து நமது மத்தியில் ஒரு எழுதப்படாத நியமனம் இருக்கிறது. ஒரு சமயம் கர்மேல் பல்வதத்தில் அது எலியா என்று நான் நினைக்கிறேன். இப்போது வரப்போகின்றதான ஒரு பெரிய பிரச்சனையில் தீர்வு காண வேண்டியிருந்தது. ஒரு கால் அது இன்றிரவில் உனக்கோ எனக்கோ இருக்கலாம். அதாவது கர்மேல் பர்வதத்தின் அனுபவத்தை போன்றதொரு தெரிந்து கொள்ளுதலை நாம் எடுக்க வேண்டியவராயிருக்கலாம்.
வெளிப்படையாக அது இப்பொழுது உலகம் முழுவதற்குமான ஒன்றாய் இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் சீக்கிரத்தில் ஒரு நேரம் வருகின்றது, அப்பொழுது நீ ஒரு தெரிந்து கொள்ளுதலை எடுக்க வேண்டி வரும். தாபன சபைகளை சேர்ந்தவர்களாய் இருக்கின்ற நீங்கள், ஏழையானது இப்பொழுதே உங்கள் மேல் இருக்கிறது, நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ளுதலை எடுக்க வேண்டியவர்களாய் இருக்கப் போகின்றீர்கள். இதை வெறுமென விசுவாசியுங்கள். ஒன்று, நீங்கள் உலக மகா சபைகளின் ஆலோசனை சங்கத்திற்குள் ஒருவராக போகின்றீர்கள், அல்லது இனி ஒருபோதும் ஒரு ஸ்தாபனமாய் இருக்கப் போவதில்லை. நீங்கள் அதை செய்துதான் ஆக வேண்டும். அந்த தெரிந்து கொள்ளுதல் சீக்கிரத்தில் வரப்போகின்றது. அந்த கடைசி மணி நேரம் வரும் வரை காத்திருப்பதும் கூட ஒரு பயங்கரமான காரியம். ஏனென்றால் ஒரு கால் அதை விட்டு இனி வெளியே வர முடியாததொன்றை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எச்சரிக்கப்படத்தக்கதான ஒரு நேரம் உண்டு. பின்னர் அந்த எச்சரிப்பின் கோட்டை நீங்கள் தாண்டுவீர்களானால் அப்பொழுது நீங்கள் அப்பக்கத்தை சேர்ந்தவர்கள் என்று ஏற்கனவே குறிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள். நினைவிருக்கட்டும், யூபிலி வருஷம் வந்தபோது ஆசாரியானவன் எல்லா அடிமையானவனும் விடுதலையாக போகலாம் என்று எக்காலத்தை ஊதிக்கொண்டு போவான். ஆனால் அவர்களுடைய விடுதலையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அவர்கள் அவனை ஆலயத்தின் வாசல் கார்கள் அண்டையிலே கொண்டு போய் அவன் காருக்கு ஒரு ஓட்டையை போடுவார்கள். அதன் பின்பு அவன் எப்பொழுது தன் எஜமானனுக்கு ஊழியம் செய்ய வேண்டியவனாயிருக்கும். கேள்விப்பட்டதற்கு பாவனையாக அவன் காதில் ஓட்டை போடப்பட்டது. விசுவாசம் கேள்வியினால் வரும். அவன் அந்த எக்கால சத்தத்தை கேட்டான், ஆனால் அதற்கு செவி கொடுக்க அவனுக்கு விருப்பமில்லை. அநேக நேரங்களில் புருஷர்களும் ஸ்திரீகளும் தேவனுடைய சத்தியத்தை கேட்டு அது சத்தியம் என்று நிரூபிக்கப்பட்டதை கண்டிருக்கிறார்கள். அப்படியிருந்தும் அவர்களுக்கு அதை கேட்க விருப்பமில்லை. அதற்கு வேறு ஏதோ காரணம் உண்டு. சத்தியத்திற்கும் உண்மைக்கும் எதிர்நோக்குவதை காட்டிலும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வேறு ஒன்று ஏதோ இருக்கின்றது. ஆதலால் அவர்களுடைய காதுகள் சுவிசேஷத்திற்கு மூடப்படக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் இனி ஒருபோதும் அதை கேட்கப் போகின்றதில்லை. தேவன் உங்களுடைய இருதயத்தில் பேசும்போது உடனடியாய் கிரியை செய்யுங்கள் என்பதே உங்களுக்குள்ள என் அறிவுரையாய் இருக்கிறது. எலியா அவர்களுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதலை கொடுத்தான். அதில் அவர்கள் தாங்கள் யாரை சேவிக்க வேண்டும் என்பதனை இந்த நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தெய்வமானால் அவரை சேவியுங்கள், ஆனால் பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாயிருந்தார்கள். இன்று காலையில் நாம் தியானித்ததில் இயற்கையான காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஒரு பாவனையாய் இருக்கிறது என்று கண்டோம். சூரியனையும் அதன் இயல்பையும் போன்று. அதுதான் என்னுடைய முதல் வேதம். வேதத்தில் ஒரு பக்கத்தை நான் வாசிப்பதற்கு முன்னதாகவே நான் தேவனை அறிந்திருந்தேன். ஏனென்றால் வேதமானது இயற்கையில் எங்கும் எழுதப்பட்டுள்ளது. அது அப்படியே வேத வார்த்தைகளோடு ஒத்துப்போகிறது. எப்படி இந்த இயற்கையினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலும், சூரியன் உதிப்பதும் கடந்து போவதும், மறிப்பதும், மறுபடியும் உதிப்பதும், இன்னும் அநேக காரியங்களில் நாம் தேவையான பாவனையில் இயற்கையில் காட்ட முடியும். அப்படியானால் நாம் தாண்டி போக வேண்டியதாயிருக்கும். இப்பொழுது இயற்கையானது ஆவிக்குரியதற்கு ஒரு பாவனாகி இருக்குமானால், அப்பொழுது இயற்கையில் ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்வது ஆவிக்குரியதில் ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்வதற்கு ஒரு பாவனையாக இருக்கிறது. இப்பொழுது நாம் போல் ஒரு மனைவியை தெரிந்து கொள்வது என்பது ஒரு முக்கியமான காரியம். ஏனென்றால் இங்கே நாம் செய்கின்ற வாக்கானது மரணம் நம்மை பிரிக்கும் வரை என்பதாக இருக்கிறது. அப்படித்தான் நாம் அதை கை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மரணம் தான் நம்மை பிரிக்கும் என்ற வாக்கை நீங்கள் தேவனுக்கு முன்பாக கொண்டு போகிறீர்கள். நான் நினைக்கின்றேன், சரியான சிந்தையுள்ள ஒரு மனிதன், அதாவது ஒரு வருங்காலத்தை திட்டமிடுகிறவன், அவனுடைய மனைவியை மிகவும் ஜாக்கிரதையாய் தேர்ந்தெடுப்பான். நீ செய்கிறதில் ஜாக்கிரதையாயிரு. ஒரு ஸ்திரீ ஒரு புருஷனை தெரிந்து கொள்வதிலோ அல்லது புருஷனுடைய தெரிந்து கொள்வதிலோ ஏற்றுக்கொள்வதிலேயோ அவள் உண்மையாகவே தான் செய்கிறதில் விசேஷமாக இந்த நாட்களில் மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் ஒரு மனைவியை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவன் சிந்தித்து ஜெபிக்க வேண்டியவனாயிருக்கிறான். நான் நினைக்கிறேன், இன்றைக்கு இத்தனை விவாக ரத்துக்களையும் கொண்டு வந்தது என்ன? விவாக ரத்துக்களில் நாம் உலகத்திலேயே அமெரிக்கா முன்னணியில் இருக்கிறது. உலகத்தின் மற்ற பகுதிகளில் இருப்பதை காட்டிலும் இந்த தேசத்தில் அதிகமான விவாக ரத்துக்கள் இருக்கின்றன. நாம் ஒரு கிறிஸ்தவ தேசமாக இருக்க வேண்டியவர்களாகவும் நினைக்கப்படுகின்றவர்களாகவும் இருக்கிறோம். என்ன ஒரு நிந்தை! விவாகரத்து நீதிமன்றங்கள் மனிதன் தேவனை விட்டு தூர போனதும், ஸ்திரீ தேவனை விட்டு தூர போனதுமே இதற்கு காரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். காரியத்தை குறித்து ஒரு மனிதன் ஜெபிப்பானையானால், ஒரு ஸ்திரீ ஜெபிப்பாளையானால், அந்த அழகான இரண்டு கண்களை பார்ப்பது அல்ல, அல்லது பலமான தோள்களை பார்ப்பதும் அல்ல, அல்லது அதை போன்று எதையோ காண்பதும் அல்ல, அல்லது மற்ற உலக பிரகாரமான பாசங்கள் அல்ல. ஆனால் முதலாவதாக தேவனை நோக்கி பார்த்து, தேவனே இது உம்முடைய திட்டமா என்று சொல்வதே என்று கண்டோம். பள்ளிக்கூடங்களில் இருப்பது போன்று இன்றைக்கு ஏமாற்றுகள் இருக்கின்றன என்று நான் நினைக்கிறேன். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், என்னுடைய நண்பர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் காலையில் என் வீட்டிற்கு வந்து, சகோதரர் பிரண்ணாம் எங்களுக்காக ஜெபம் செய்வீரா, இன்றைக்கு எங்களுக்கு பரீட்சை இருக்கிறது என்று சொல்வார்கள். கடந்த 20 முழுவதுமாய் நான் சிந்தித்து பார்த்தேன், அதை தீர்ப்பது போன்று எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை, எனக்காக ஜெபியுங்கள். எந்த பள்ளியில் படிக்கும் பிள்ளையா இருந்தாலும் சரி, நான் நினைக்கிறேன் நீங்கள் மட்டும் காலையில் மேஜையில் உட்காரும் போது பெற்றோர்கள் மட்டும், அம்மா ஜானுக்கு இன்றைக்கு பரீட்சை இருக்கிறது நாம் இப்பொழுது அவனுக்காக ஜெபிப்போம் என்று சொல்லுங்கள். வேறு எவ்விதத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதத்திலும் இது மேலாதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அல்லது அடுத்தவனுடைய காகிதத்தை பார்த்து ஏமாற்றுவது இதை காட்டிலும் அது மேலாயிருக்கும். நீங்கள் வந்து அந்த காரியத்தை குறித்து ஜெபிப்பீர்களாயின் நலமாய் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். திருமணம் செய்து கொள்வதற்கு முன்பாக நாம் எப்படி நடந்து கொண்டோம், நாம் நம்முடைய மனைவியோ அல்லது கணவனையோ தெரிந்து கொண்ட போது நாம் என்ன செய்தோம் என்பதை சற்று நிதானித்து பார்ப்போமானால், ஒரு மனிதன் உத்தமமாய் அதற்காக ஜெபிக்க வேண்டும் ஏனெனில் அவனுடைய முழு ஜீவியத்தையும் அவன் பாழாக்கிக் கொள்வான். வாக்கு நினைவிருக்கட்டும், மரணம் நம்மை பிரிக்க மட்டும் என்பதாக இருக்கிறது. ஒரு தவறான தெரிந்து கொள்ளுதலை செய்வதன் மூலமாக அவனுடைய ஜீவியம் முழுவதுமையே கெடுத்துக் கொள்ள முடியும். ஆனால் தான் தவறான ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்கிறேன் என்று அறிந்தும் அவனுக்கு மனைவியாய் இருக்க தகுதியில்லாத ஒரு ஸ்திரீயை அவன் மணந்து கொள்ளுகிறான். எப்படியாயிருந்தாலும் அவன் அவளை மணந்து கொள்ளுகிறான். அப்படியானால் அது அவனுடைய தவறு. அவளுக்கு கணவனாய் இருக்க தகுதி அற்றவன் என்பதை அறிந்தும் ஒரு ஸ்திரீ ஒரு புருஷனை மணப்பாளாயின் தவறானது சரியானது என்பதை அறிந்தும் செய்ததினால் அப்பொழுது அது அவளுடைய சொந்த தவறாகும். ஆகவே நீ முற்றிலுமாக ஜெபித்து முடிக்குமட்டாய் நீ அதை செய்யக்கூடாது. ஒரு சபையை தெரிந்து கொள்ளுதலிலும் அவைகள் பொருந்தும். நீ ஐக்கியம் கொள்ளுகின்றதான சபையின் பேரில் ஜெபிக்க வேண்டும். நினைவிருக்கட்டும், சபைகளுக்கு ஆவிகள் இருக்கிறது. அதை குறித்து நான் குறைவாய் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நான் ஒரு வயதானவன் என்றும் இந்நாட்களின் ஒன்றில் நான் போக வேண்டும் என்றும் உணர்கிறேன். இன்று இரவிலோ வேறு எந்த நேரத்திலோ நான் சொல்லுகின்ற காரியங்களுக்கு நியாயத்தீர்ப்பின் நாளிலே நான் பதில் சொல்லியாக வேண்டும். ஆகவே நான் முழு உத்தமமாயும் முற்றிலுமாயும் உணர்த்தப்பட்டவனுமாயும் இருக்க வேண்டும். ஆனால் நீ ஒரு சபைக்குள் போய் அந்த சபையார் நடந்து கொள்ளும் விதத்தை கவனித்து பார். கொஞ்ச நேரம் அந்த சபையின் போதகரை கவனி. சபையானது போதகர் செய்வது போன்றே செய்வதை நீங்கள் வழக்கமாக காணுவீர்கள். சில நேரங்களில் பரிசுத்த ஆவிக்கு பதிலாக நாம் இன்னொருவருடைய ஆவியை பெற்று இருப்போமோ என்று ஐயுறுகிறேன். ஒரு போதகர் தீவிரவாதியாக இருந்து காரியத்தை நடத்தி போகும் இடத்திற்கு நீங்கள் போவாயானால் சபையாரும் அதே விதமாக இருக்கின்றதை நீங்கள் காண்பீர்கள். நான் ஒரு சபைக்குள் போயிருந்தேன். அங்கே அந்த போதகர் நின்று கொண்டு தலையை முன்னும் பின்னுமாக ஆட்டிக்கொண்டிருந்தார். நீங்கள் சபையாரை கவனியுங்கள், அவர்கள் அதே காரியத்தை செய்வார்கள். என்ன வந்தாலும் சரி என்று எல்லாவற்றையும் அடித்து போட்டு நடத்திக் கொண்டு வருகின்ற ஒரு போதகரை எடுத்துக் கொள்ளுங்கள். வழக்கமாக சபையானது அதையே செய்யும். ஆகவே நான் ஒரு சபையை தெரிந்து கொள்ளுவேனோ, ஒரு அசலான அடிப்படையான தத்துவம் கொண்ட முழு சுவிசேஷ வேத சபையையே தெரிந்து கொள்ளுவேன். என் குடும்பத்தை அங்கே கொண்டு போக தெரிந்து கொள்வேனேயானால் அப்படி செய்வேன். அன்று நாள் நான் பையன்களை நான் பார்த்தேன். சகோதரன் ஷெகேனுடைய மகனும் அவருடைய மருமகன், ஒரு சகோதரன் ஷெகேனுடைய மகனும் அவருடைய மருமகனும் அப்பொழுதுதான் திரும்பி வந்த ஒரு நல்ல பாடகனாகிய ஒரு வாலிப மருதனுக்காக ஜெபிக்கும்படி என்னை கொண்டு போனார்கள். அவனுடைய பெயர் பீர்த் பேக்கர். ஒரு சுற்றுப்பிரயாணம் போய் திரும்பி வந்துள்ளதான பீபர்த்து மறுத்துக் கொண்டிருக்கிறான் என்று என்னை அழைத்தார்கள். பின்னர் நான் அந்த வீட்டிற்குள் போவதற்கு முன்பாகவே இன்னொரு செய்தியாளன் வந்து இந்நேரம் அவர் மறுத்து போயிருப்பான் என்றான். அவனுக்கு மூளையிலே ரத்த குழாய்கள் வெடித்து விட்டது. சரீரம் செயலற்று போயிட்டு அவன் மறுத்துக் கொண்டிருந்தான். அவனுடைய மனைவி நான் அவனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினாள். நான் நினைத்தேன், நான் விமானம் மூலம் பறக்க முயற்சித்தால் நான் அங்கே போய் சேர்வதற்கு முன்பாக ஒரு கால் அவன் மறுத்துவிடலாம். ஆகவே நான் தொலைபேசியில் அந்த ஸ்திரீயை அழைத்து அதை ஃபிரீட்டின் காதுகளில் கேட்கும்படியாக செய்தேன். அவனால் விழுங்க முடியவில்லை. அவனுக்கு செயற்கை முறையில் விழுங்கும்படி செய்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் அவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவன் செய்கை காட்டி அவன் தொண்டையில் இருப்பதை வெளியே எடுக்கும்படி சொன்னான். அவனால் விழுங்க முடிந்தது. வைத்தியர்கள் அதை நம்ப முடியவில்லை. அவர்கள் அதை வெளியே எடுத்தார்கள். அவனால் விழுங்க முடிந்தது. இன்னொரு நாளில் அவன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஒரு சபையை தெரிந்து கொள்ளுதல். இன்று காலையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக தொலைபேசியின் மூலம் ஒரு அழைப்பு வந்தது. என்னுடைய சபையைச் சேர்ந்த ஒருவர் லூயிஸ் வில்லிலிருந்து வந்த ஒரு ஸ்திரீ அவள் இந்த விடிய காலையில் மறித்து போனார். வீட்டண்டையில் உள்ள என்னுடைய சபையானது உண்மையாகவே அர்ப்பணிக்கப்பட்டு ஒரு மனித குழு சவாடக்கம் செய்கின்றவள் அவனை அடக்கத்துக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு முன்னர் அவர்களுக்குள்ளாக ஒன்று கூடி அங்கே போய் அவளுக்கு ஜீவன் திரும்பி வருமட்டாய் அவ்விடத்திலே என்று ஜெபித்தார்கள். இன்றளவு அவள் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய சபையின் மூப்பர்கள் ஜெபித்தார்கள். ஏன் எல்லா காரியங்களும் கூடும் என்று அவர்கள் போதிக்கப்பட்டிருந்தார்கள். விசுவாசித்தார்கள். உத்தமத்தோடு தேவனிடத்தில் வந்தார்கள். ஆகவே நீங்கள் சரியான தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டியவளாயிருக்கிறீர்கள். மறுபடியுமாக எந்த விதமான ஒரு ஸ்திரீயை ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளுகின்றான் என்பது அவருடைய நோக்கத்தையும் குணாதிசயத்தையும் பிரதிபலிக்கின்றது. ஒரு மனிதன் ஒரு தவறான ஸ்திரீயை தெரிந்து கொள்வானேயானால் அது அவருடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கின்றது. அவன் எதனோடு பிணைத்துக் கொள்ளுகிறான் என்பது உண்மையாக அவனுக்குள் என்ன இருக்கிறது என்பதை காட்டுகின்றது. ஒரு மனிதன் ஒரு ஸ்திரீயை தனக்கு தெரிந்து கொண்டால் அந்த மனுஷனுக்குள் என்ன இருக்கிறது என்பதை அவள் பிரதிபலிப்பாள். அவனுக்குள்ளா என்ன இருக்கின்றது என்பதை அது காட்டுகிறது. அவன் வெளியரங்கமாய் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை. அவன் எதை மணந்து கொள்கிறான் என்பதுதான் காரியம். நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டுள்ள ஒரு மனிதனுடைய காரியாலயத்திற்கு போனேன். சுவரெல்லாம் படங்கள் ஒட்டப்பட்டிருந்தன. அந்த பழைய கூத்தாடி பாட்டில் பாடிக்கொண்டிருந்தது. அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. அவனுடைய சாட்சியை நான் நம்ப மாட்டேன். ஏனென்றால் அவருடைய ஆவியானது உலகத்தின் காரியங்களினால் போஷிக்கப்படுகின்றது. அவன் ஒரு பாட்டுக்காரியை மணந்து கொண்டான், அல்லது ஒரு செக்ஸ் ராணியை மணந்து கொண்டதாக, அல்லது ஒரு அழகான நவீன ரிக்கட்டாவை மணந்து கொண்டான் என்றால் என்ன? அது பிரதிபலிக்கின்றது. அவனுடைய வருங்கால வீடு எப்படியா இருக்க வேண்டும் என்றே அவன் மனதில் உள்ளது என்பதை அது காட்டுகின்றது. ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகளை எழுப்ப இவளை அவன் எடுத்துக் கொண்டுள்ளான். அவள் எப்படியோ அந்த விதமாகத்தான் அவனுடைய பிள்ளைகளையும் அவள் வளர்ப்பாள். ஆகவே அந்த மனிதனுக்குள் என்ன இருக்கின்றது என்று அது பிரதிபலிக்கின்றது. அப்படிப்பட்ட ஒருவளை தன் மனைவியாக எடுக்கின்ற ஒரு மனிதன் அவனுடைய வருங்காலத்தை குறித்து அவன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அது காட்டுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒரு கிறிஸ்தவன் செய்வான் என்று யூகித்து பார்க்க முடியுமா? இல்லை ஐயா, என்னால் அதை செய்ய முடியாது. ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஒரு அழகு ராணியையோ, ஒரு பாட்டுக்காரியையோ, ஒரு செக்ஸ் ராணியையோ தேடமாட்டான். அவன் ஒரு கிறிஸ்தவ குணாதிசயத்தை தான் தேடுவான். நீ எல்லா காரியங்களையும் உடையவர்களாக இருக்க முடியாது. ஒரு கால் ஒரு பெண் உண்மையாகவே அழகாக இருக்கலாம். இன்னொரு பெண் ஒரு கால் அவளுடைய உருவ தோற்றம் அவளை காட்டிலும் மேலாக இருக்கலாம். ஆனால் நீ ஒன்றை இன்னொன்றுக்காக தியாகம் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு பெண்ணிற்குரிய ஒரு ஸ்திரீக்குரிய உருவ தோற்றமாய் உள்ளதோ இல்லையோ, அவள் அழகாக இருக்கின்றாளோ இல்லையோ, அதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. நீ அவளுடைய குணாதிசயத்தை நோக்கி பார்ப்பது மேலானது. அழகாக இருக்கின்றாலோ இல்லையோ அக்கறை இல்லை. ஒரு கிறிஸ்தவன் ஒரு மனைவியை தெரிந்து கொள்வதாயிருந்தால் அவன் அசலான மறுபடியும் பிறந்த ஒருவளையே அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். அவள் எப்படி தோற்றமளித்தாலும் சரி, அதுதான் அவள் எப்படி பட்டவள் என்பது. பின்பு மறுபடியுமாக அது அவனுடைய சொந்த தெய்வீக குணாதிசயத்தை பிரதிபலிக்கின்றது. அவனுடைய சிந்தையில் இருக்கின்றது என்னவென்றும் அவனுடைய குடும்பத்திற்கு வருங்காலம் எப்படியா இருக்கப் போகிறது என்பதையும் பிரதிபலிக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயினால் அவனுடைய பிள்ளைகள் எழுப்பப்பட போகின்றார்கள். அவனுடைய வருங்கால திட்டத்திற்கு இவள் எப்படி இருக்கப் போகின்றாள் என்பதை பிரதிபலிக்கின்றது. நவீனரிக்கட்டாகலும் செக்ஸ் ராணி போன்ற ஒருவர்கள் ஒருத்தியை அவன் மணந்து கொள்வானேயானால் அவன் என்ன எதிர்பார்க்க முடியும்? எந்த விதமான ஒரு வீட்டை ஒரு மனிதன் அவள் மூலமாக எதிர்பார்க்க முடியும்? வீட்டில் தரித்திருந்து தன் வீட்டின் காரியங்களை கவனிக்க வேண்டிய போதுமான நல்லடத்தை இல்லாமல் இன்னொருடைய அலுவலகத்திலே போய் வேலை செய்ய விரும்புகின்ற ஒரு பெண்ணை அவன் மணந்து கொள்வானேயானால் எந்த விதமான வீடு கடத்துகின்றவளாய் அவள் இருப்பாள்? உங்களுக்கு பிள்ளை வளர்க்கின்ற வேலைக்காரிகள் போன்றவர்கள் தான் இருப்பார்கள். அது உண்மை. ஸ்திரீகள் வேலை செய்கின்றதான இந்த நவநாகரீக விருப்பம், இதை நான் அதிகமாக விரும்புகிறதில்லை. போலீஸ் உடையணிந்து மோட்டார் சைக்கிள்களில் பட்டணத்தை சுற்றி சுற்றி பெண் போலீஸ்களை நான் காணும்போது அவமானம் உள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் அதிகமான ஆண்கள் வேலையில்லாமல் இருக்கிறார்கள். அது நமது பட்டணத்தின் நவீன கருத்து காட்டுகின்றது. அது தரம் குறைந்து கொண்டே போவதை காட்டுகின்றது. நாம் பெண்களை அந்த விதமாக அங்கே வைக்கக்கூடாது. அந்த விதமாக அவர்கள் அங்கே இருக்க அவர்களுக்கு எந்தவித அலுவலும் இல்லை. தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவியை கொடுத்த போது ரட்சிப்புக்கு புறம்பாக அவர் அவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகவும் மேலான காரியம் அதுவே. ஆனால் ஒருவள் போய் ஒரு மனிதனுடைய ஸ்தானத்தை எடுக்க முயற்சிக்கும் போது அப்பொழுது அவள் அவனுக்கு கிடைக்கக்கூடிய மோசமான காரியமாக அவள் ஆகின்றாள். அது சரிதான். இப்பொழுது நாம் ஆவிக்குரிய விதமான பொருத்தத்தை பார்ப்போம். அது கெட்டது என்று எனக்கு தெரியும், நீங்கள் அது கெட்டது என நினைக்கிறீர்கள், ஆனால் அதுதான் உண்மை. அது எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை குறித்து நமக்கு அக்கறை இல்லை. ஆனால் நாம் உண்மைகளை முகமுகமாக சந்திக்கத்தான் வேண்டும். அதைதான் வேதம் நமக்கு போதிக்கின்றது. இப்போது இங்கு இருக்கின்றதை நாம் தேவன் தம்முடைய வருங்கால மனவாட்டியுடன் கூடி அவருடைய வருங்கால வீட்டை பற்றின தேவனுடைய திட்டத்தின் ஆவிக்குரிய திட்டத்தை இப்பொழுது நாம் காணும்படியாக நமது பார்வைக்கு வருகின்றது. ஒரு மனிதன் ஒரு செக்ஸ் ராணியை மணந்து கொள்வானேயானால் அவருடைய வருங்காலத்திற்கு அவன் என்ன எதிர்பார்ப்பான்? ஒரு மனிதன் வீட்டில் தங்கி தரிக்காத ஒரு பெண்ணை மணந்து கொள்வானேயானால் அவருடைய வருங்காலத்திற்கு அவன் என்ன எதிர்பார்ப்பான்? ஒருமுறை இது ஒருவேளை மோசமாக இருக்கலாம், நான் சொல்லும்படியாய் உணர்கிறேன். வழக்கமாக சொல்லும்படியாய் எனக்கு தோன்றும் போது நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். அது வழக்கமாக தேவனுடைய வழியாய் உள்ளது. நான் ஒரு கால்நடை வியாபாரி உருவத்தில் வேலை பார்த்தேன். அவனோடு கூட நான் கால்நடை வாங்க சென்றிருந்தேன். சிவந்த பசுவை ஏலம் கேட்பதற்கு முன்னம் அவன் அதன் முன்பாக போய் அதன் முகத்தை நேராக எப்பொழுதும் பார்ப்பதை நான் கவனித்தேன். அதன் பின்னர் அதனுடைய தலையை திருப்பி முன்னு பின்னுமாக பார்ப்பான். நான் அவனோடு கூட தொடர்ந்து போய் அவனை கவனித்தேன். அவளை மேலும் கீழுமாக பார்ப்பான். அவள் தன் உருவத்தில் எல்லாவும் சரியாக காணப்பட்டால் பின்னர் அவன் திருப்பி முகத்தை பார்ப்பான். சில நேரங்களில் அவனுடைய தலையை அசைத்து விட்டு போய்விடுவான். நான் சொன்னேன், ஜேஃப் உன்னை ஒன்று கேட்க வேண்டும் என்றிருக்கிறேன் என்றேன். அவன் சும்மா சொல்லு பில் என்றான். நான் சொன்னேன், நீ ஏன் எப்பொழுதும் அந்த மாட்டின் முகத்தை பார்க்கிறாய்? நான் சொன்னேன், அவள் பார்ப்பதற்கு நன்றாய்த்தான் இருக்கிறாள், நன்றாய் கொடுத்திருக்கிறாள் என்று சொன்னேன். அதற்கு அவன், தம்பி நீ இன்னும் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டியவனாய் இருக்கின்றாய் என்று நான் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றான். அவன் எனக்கு அதை சொன்ன பிறகு நான் அதை உணர்ந்து கொண்டேன். அவன் சொன்னான், அவள் எவ்வளவு உருவத் தோற்றம் உள்ளவளாய் இருந்தாலும் அக்கறை இல்லை. ஒரு கால் அதன் குழம்பு வரைக்கும் மாமிசம் நிறைந்ததாக இருக்கலாம். நான் அது ஏன் அப்படி ஜெஃப் என்றேன். அவன், சரி, முதலாவதாக அவள் கட்டின இடத்தில் இருக்க மாட்டாள். அடுத்தபடியாக தன் கண்டு குட்டிகளுக்கு ஒரு தாயாக இருக்க மாட்டாள். அவள் கொழுத்திருப்பதன் காரணமாக அவளை இப்பொழுது ஒரு அடைப்பிற்குள்ளாக போட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த காட்டு பார்வையுடன் அவளை அவித்துவிடு, அவள் ஓடியே மறித்து போவாள் என்றான். உனக்கு தெரியுமா, ஒரு விதமாக எதையோ நான் கற்றுக்கொண்டேன். அது ஸ்திரீகளுக்கு நான் நம்புகிறேன் என்று நான் சொன்னேன். அந்த முரட்டுத்தனமான விரைப்பான ரிக்கட்டா பார்வை, தம்பி நீ அவளை விட்டு எட்டி நிற்பது நல்லது. அவளுடைய கண்களுக்கு மேலாக உள்ள அந்த நீல நிற காரியங்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டியவைகள் அல்ல என நான் நினைக்கிறேன். டெலிவிஷனும் பத்திரிகைகளும் அது அழகாக இருக்கிறது என்று எவ்வளவுதான் சொன்னாலும் சரி, அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அது என் ஜீவியத்தில் நான் கண்ட மிகவும் பயங்கரமான கொடியமான காட்சியுமா இருக்கிறது. நான் முதலாவதாக அதை கண்டபோது ஒரு காலை ஆகாரத்தின் போது கிளிப்டன் உணவகத்தில் சில வாலிபமான ஸ்திரீகள் மேல் ஏறி வருகின்றதை நான் கண்டேன். நானும் சகோதரன் ஆர்வன் பயிற்றும் உள்ளே வந்தோம். அவர் படியிறங்கி கீழே எங்கே போயிருந்தார் நான் பார்த்தேன். அப்பொழுது அந்த பெண் உள்ளே வந்தார். நான் இதற்கு முன்பாக அதை கண்டதே இல்லை, எனக்கு தெரியாது என்று நான் எண்ணினேன். அது ஏதோ ஒரு விதமானது. அவள் ஏதோ ஒரு புண்பிடித்தவள் போன்று காணப்பட்டார். உங்களுக்கு தெரியும், ஏதோ வினோதமாக காணப்பட்டது. வினோதமாய் வேண்டும் என்பதற்காக நான் அல்ல. நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், நான் குஷ்ரோகத்தை பார்த்துள்ளேன். நான் ஒரு மிஷினரி ஊழியன் என்று உங்களுக்கு தெரியும். எல்லா விதமான வெடிப்பு வியாதிகளையும் நான் பார்த்திருக்கிறேன். எல்லா வெடிப்புகளையும் வியாதிகளையும் நான் பார்த்திருக்கிறேன். நான் அந்த வாலிப பெண்ணிடமாய் நடந்து போய், நான் ஒரு ஊழியக்காரன், நான் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிப்பேன், நான் உனக்காக ஜெபிக்கும்படியாய் நீ விரும்புகிறாயா என்று சொல்லும்படியாய் இருந்தேன். அதை போன்று ஒன்றையும் நான் பார்த்ததே கிடையாது. பின்னர் ரெண்டு மூன்றுக்கு மேலாய் வந்தார்கள். அப்பொழுது நான் அடியை பின்னிட்டு வைத்து காத்திருந்தேன். அந்த நேரத்தில் சகோதரன் ஆர்கன்பைட் வந்தார். அவரிடம் நான் சொன்னேன், சகோதரன் ஆர்கன்பைட் ஒரு கால் இங்கே இருக்கலாம், அந்த ஸ்திரீக்கு என்ன காரியம் என்று நான் கேட்டேன். அவர் சொன்னார், அது வரணும் என்றார். நான் சொன்னேன், சரி அப்படியா, என்ன என்ன என்று. மற்ற பெண்களுக்கு அது பரவாதபடிக்கு அவளை அதற்கான விடுதியிலே எங்காவது கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது திட்டமிட்டு பார்த்து ஜெபித்து அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் இதனால் நாம் பார்க்கிறது என்னவென்றால், வாக்கு தத்தத்தின் வார்த்தை, ஒரு மனிதன் தான் தெரிந்து கொள்ளுகின்ற மனவாட்டியான அவள் அவனுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கப் போகின்றார். அவனுக்குள்ளா என்ன இருக்கிறது என்பதை அது பிரதிபலிக்கின்றது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கின்ற ஒரு மனிதன் அப்படிப்பட்ட ஏதோ ஒன்றை தனக்கு மனைவியாக தெரிந்து கொள்வான் என்று உன்னால் யூகிக்க முடியுமா? என்னால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை சகோதரனே. ஒரு கால் நான் ஒரு வயதான பழங்காலமாயிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தெரியுமா, என்னால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. பாருங்கள், கவனியங்கள், ஏனெனில் அவனுக்குள்ளாக இருக்கிறது என்னவென்று பிரதிபலிக்கப் போகின்றது. அவனுடைய வருங்காலை வீட்டை கட்ட அவள் அவனுக்கு உதவி செய்ய போகிறாள். அப்படியானால் இப்பொழுது நாம் கொஞ்சம் திரும்பமாக ஆவிக்குரிய விதமாக மாற்றிக் கொள்வோம். உலகத்தில் இருக்கின்ற ஒரு சபையை நீங்கள் பார்க்கும்போது உலகத்தை போன்று நடந்து கொண்டு, உலகத்தில் எதிர்பார்த்துக் கொண்டு, உலகத்தில் பங்கு பெற்றுக் கொண்டு, தேவனுடைய கற்பனைகளை அவர் எழுதாதது போல் நினைத்துக் கொண்டிருக்குமானால் அப்பொழுது நீங்கள் வெறுமனை யூகிக்கலாம். அப்படிப்பட்டதான ஒரு மனவாட்டியை கிறிஸ்து கொண்டு போகப் போகிறதில்லை என்று. இன்றைக்குள்ள நவீன சபையை ஒரு மனவாட்டியாக எடுத்துக் கொள்வார் என்று உன்னால் யூகிக்க முடியுமா? என்னுடைய ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். என்னாலே அதை காண முடிகின்றது, அப்படி செய்ய மாட்டார். இப்பொழுது நினைவிருக்கட்டும், ஒரு மனிதனும் அவருடைய மனைவியும் ஒன்றாயிருக்கிறார்கள். அப்பேற்பட்டதான ஒரு நபரோடு நீ சேர்ந்து கொள்வாயா? அப்படி நீ செய்வாயானால் நிச்சயமாக உன் பேரில் உள்ள என்னுடைய விசுவாசத்தை அது ஏமாற்றம் அடைய செய்யும். அப்படியானால் தேவன் அப்பேற்பட்ட ஒருவரோடு கூட சேர்ந்து கொள்வது என்பதை குறித்து என்ன? அதாவது தவறான ஸ்தாபன விபச்சாரியோடு சேர்ந்து கொள்வது. அவர் அப்படி செய்வார் என்று நினைக்கிறாயா? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் விருதை மறுதளித்து அவர் அதை ஒருபோதும் செய்ய மாட்டார். அவருடைய குணாதிசயங்களை அவள் தன்னில் உடையவளாயிருக்க வேண்டும். உண்மையாக மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் கிறிஸ்துவிலிருந்து குணாதிசயங்களை உடையவளாய் இருக்க வேண்டுமேனென்றால் கணவனும் மனைவியும் ஒன்றாயிருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமானதை மட்டும் ஏற்று செய்தாரானால், அதாவது அவருடைய வார்த்தையை காத்துக்கொண்டு அவருடைய வார்த்தையை வெளிப்படுத்துவது. அவருடைய மனவாட்டியும் அதே குணாதிசயத்தை உடையவளாய் இருக்க வேண்டும். எவ்விதத்தினாலும் அவள் ஒரு ஸ்தாபனமாய் இருக்க முடியாது என்பது மட்டுமல்ல, நீ இல்லை என்று எவ்வளவுதான் சொன்னாலும் சொல்ல விரும்பினாலும் அப்பொழுது பரவாயில்லை. ஏனென்றால் அவள் எங்கேயோ இருக்கின்ற ஒரு வாரியத்தின் அதிகாரத்துக்குள் இருக்கின்றபடியினால் அவள் என்ன செய்ய வேண்டும் என்றும் என்ன செய்யக்கூடாதென்றும் வாரியம் அவளுக்கு சொல்லும். அநேக நேரங்களில் வார்த்தையை விட்டு லட்சக்கணக்கான மைல்கள் அப்பால் போயிருப்பார்கள். சபையை நடத்தும்படியாய் தேவன் விட்டு போன உண்மையான வழிநடத்துபவனை விட்டு விலகி போவோமானால் அது மிகவும் கெட்டதான ஒன்றாகும். அவர் ஒருபோதும் ஸ்டேட் பிரஸ்பிட்டியர்களை அனுப்பவில்லை. அவர் ஒருபோதும் ஒரு பிஷப்பையோ கார்டினலையோ ஒரு ஆசாரியனையோ போப்பையோ அனுப்பவில்லை. அவர் சபைக்கு பரிசுத்தாவியை சபையை வழிநடத்தும்படியாய் அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவராகிய அவர் வரும்போது அவர் உங்களை எல்லா சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார். நான் உங்களுக்கு சொன்ன காரியங்களை வெளிப்படுத்துவார். உங்களுடைய ஞாபகத்துக்கு அவைகளை கொண்டு வருவார். வரப்போகின்ற காரியங்களை உங்களுக்கு தெரிவிப்பார். பரிசுத்த ஆவியானவர் அதை செய்ய வேண்டியவராயிருக்கிறார். இப்பொழுது நவீன சபையானது அதை வெறுக்கின்றது, அவர்களுக்கு அது பிடிக்காது. அப்படியானால் அவள் எப்படி கிறிஸ்துவின் மனவாட்டியாய் இருக்க முடியும்? இன்றைய ஜனங்கள் ஒரு நவீன ஸ்தாபனத்தை தெரிந்து கொள்கிறார்கள். அது என்ன செய்கிறது? அது வெறுமென வார்த்தையை குறித்து புரிந்து கொள்ளுதலில் அவருடைய குறைவுதான் அது பிரதிபலிக்கின்றது. புண்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, ஆனால் நீங்கள் அதை நோக்கி பார்க்கும்படிக்கு அது போதுமான அளவுக்கு ஆழமாய் போகும்படியாகவே. நான் அநேக ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தியிருக்கிறேன். ஆனால் எனக்கு எப்பொழுதும் கிறிஸ்துவும் அவர் மனவாட்டியுமே நினைவுக்கு வருகிறது. சமீபத்தில் நான் நடத்தி வந்த திருமணங்களில் ஒன்றில் என்னுடைய ஜீவியத்திலே தரை சிறந்தது. பல வருஷங்களுக்கு முன்னர் நான் ஒரு வாலிப ஊழியனாய் இருந்தபோது என்னுடைய சகோதரன் PWAவில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். எங்கே என்று எனக்கு தெரியவில்லை. இங்கே யாருக்காவது என்ன நினைவிருக்கின்றதா இல்லையா, என்னை போன்ற வயதுள்ள யாருக்காவது நினைவிருக்கின்றதா? அது ஒரு அரசாங்க அமைப்பு. என்னுடைய சகோதரர் அதில் சுமார் 30 மைல்கள் வேலை செய்துள்ளார். அவர்கள் ஏதோ சில ஏரிகள் தோண்டிக் கொண்டிருந்தார்கள், தண்ணீர் தேக்கத்திற்கான ஒரு திட்டம். நான் ஜீவித்துக் கொண்டிருந்ததான ஜெஃபர்சன் வில்லுக்கு மேலாக சுமார் 30 மைல் தூரத்தில் இந்தியானா போலீசில் வசித்துக் கொண்டிருந்த ஒரு வாலிபன் அவனோடு வேலை செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் என் சகோதரனிடத்தில் அவன் இந்த வண்ணமாய் சொன்னான், டாக், என்னிடம் மட்டும் போனதற்கு கொடுக்க வேண்டிய பணம் இருக்குமானால் நான் திருமணம் செய்து கொள்ள ஆயத்தமாயிருக்கிறேன். ஒரு திருமண லைசன்ஸ் வாங்குவதற்கான போதுமான பணம் என்னிடம் இருக்கின்றது, ஆனால் போதுவதற்கு கொடுக்க என்னிடம் போதுமான பணம் இல்லை என்றார். அதற்கு டாக், சரி, என்னுடைய சகோதரன் ஒரு போரகன், அவன் உனக்கு திருமணத்தை நடத்தி வைப்பான். அவன் ஜனநிலத்தில் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக பணம் வாங்க மாட்டான் என்றார். அவன் எனக்கு திருமணம் செய்து வைப்பாரா என்று கேட்கிறாய் என்று சொன்னான். அந்திரவு என் சகோதரன் என்னிடம் கேட்டான். அதற்கு நான் சொன்னேன், அவர்கள் இருவருக்கும் இதற்கு முன்பாக திருமணமே ஆகவில்லை என்றால் மற்ற எல்லா காரியங்களும் சரியாயிருந்தால் சரி என்றேன். அவன் சரி, நான் அவனை கேட்கிறேன் என்றான். நான் சொன்னேன், அந்த விதமாக இருந்தால் அவன் இங்கு வர சொல் என்று. ஆகவே சனிக்கிழமை வந்தபோது அந்த பையனும் வந்தான். அவர்களுடைய முந்தின ஜீவியத்தை ஆராய்ந்து பார்ப்பது எப்பொழுதும் எனக்கு ஒரு பெரிய காரியம். அன்று ஒரு மழை பெய்து கொண்டிருந்த சாயங்காலம் ஒரு பழைய செவர்லெட் வண்டி அதன் விளக்குகளுக்கான உயர்கள் வெளியே தெரியும்படி கட்டப்பட்ட வண்ணமாய் காணப்பட்டது. அதை ஓட்டிக் கொண்டு வந்து இறங்கினான். அச்சம்பவமானது நான் என் மனைவியை இழந்த கொஞ்ச காலத்திற்கு பிறகு. அப்பொழுது நான் 2 சிறிய அறைகளை வசித்துக் கொண்டிருந்தேன். டாக் அங்கே என்னுடன் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருந்தான். அந்த பையன் காரை விட்டு இறங்கினான். எனக்கு அவனை பார்ப்பதற்கு ஒரு கல்யாண மாப்பிள்ளை போன்று காணப்படவில்லை, அல்லது யாருக்குமே அப்படி காண முடியாது என்று யோகிக்கிறேன். இருந்தபோதிலும் $1.5 என்னால் ஒரு ஜோடி நல்ல அழகான ஷூ வாங்க முடியும். ஆனால் அவனை ஒரு தேய்ந்து போன பாதணிகளை அணிந்திருந்தான். அவனுடைய கால் சட்டைய ஒரு பை மாதிரியாய் பெரிதாய் இருந்தது. அவன் மேல் சட்டையாக அந்த கால மோல்ஸ்கின் ஜாக்கெட் ஒன்றை அணிந்திருந்தான். நான் யூகமாய் சொல்லவில்லை, வயதான உங்களில் சிலருக்கு ஞாபகம் இருக்கும். இஸ்திரி போடாமல் துவைத்து எடுத்த சட்டை மாதிரி மிகவும் கசங்கி போயிருந்தது. அது சுருக்கப்பட்டு ஒரு மூலையில் முடி போடப்பட்டிருந்தது. கூடவே ஒரு சிறு பெண்மணி இறங்கி வந்தால் ஏதோ ஒரு விதமான கட்டங்கள் போடப்பட்ட ஆடைகள் அணிந்திருந்தால் எனக்கு தெரியவில்லை. அந்த விதமான பொருட்களை ஒருமுறை தவறான பெயர் சொல்லி அழைத்தேன், கிங்காம் என்று சொல்லுவார்கள் நினைக்கிறேன். ஆக நான் மறுபடியுமாய் தவறாக சொல்லிவிட்டேன். நான் எப்பொழுதும் அப்படித்தான் செய்கிறேன். அவர்கள் இருவரும் காரை விட்டு இறங்கி படிக்கட்டில் படியாக வந்து உள்ளே நடந்து வந்தார்கள். பாவம், ஏழையானவர்கள். அவள் மேல் இருந்ததெல்லாம் ஒரு சட்டை தான். பார்க்க போனால் பாதரட்சைகள் கூட அவளுக்கு கிடையாது. அவள் இந்தியானா போலீசில் இருந்து பல கார்களின் மூலமாக தொத்தி தொத்தி இங்கே வந்து சேர்ந்திருக்கிறாள். அவளுடைய தலைமைய நீளமாக பின்னப்பட்ட பின்னால் தொங்கிக் கொண்டிருந்தது பார்ப்பதற்கு மிகவும் பாலிபமாக காணப்பட்டாள். நான் அவளிடத்தில் திருமணம் செய்து கொள்வதற்கு போதுமான வயது உனக்கு ஆகிவிட்டதா என்று கேட்டேன். அதற்கு அவள், அம்மையா, என் தகப்பனிடத்திலிருந்தும் தாயாரிடத்திலிருந்தும் அனுமதியை எழுதி வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள். நான் அதை லைசன்ஸ் வாங்குவதற்காக கோர்ட்டில் காட்ட வேண்டி இருந்தது என்று சொன்னாள். நான் சொன்னேன், இந்த திருமணத்தை நடத்துவதற்கு முன்னர் உங்களிடத்தில் கொஞ்சம் பேச விரும்புகிறேன் என்று. அவர்கள் உட்கார்ந்தார்கள். அந்த பையன் வீட்டை சுற்றி முற்றிலுமாக பார்த்துக் கொண்டே இருந்தான். அவனுக்கு தலைமுடி வெட்ட வேண்டிய அவசியம் இருந்தது. தொடர்ந்து சுற்றி முற்றிலும் பார்த்துக் கொண்டிருந்தான். நான் சொல்வதற்கு அவன் செவிசாய்க்கவே இல்லை. நான் சொன்னேன், மகனே, நான் சொல்லுவதை நீ கேட்கும்படி நான் விரும்புகிறேன் என்று. அவன் ஆமையா என்றான். நான் நீ எப்படி நேசிக்கிறாயா என்றேன். அவன் ஆமையா, நான் நேசிக்கிறேன் என்றான். நான் நீ அவனை நேசிக்கிறாயா என்றேன். அவன் ஆமையா, நான் நேசிக்கிறேன் என்றான். இவளை திருமணம் செய்து கொண்ட பிறகு இவளை கொண்டு போய் வைக்க உனக்கு ஒரு இடம் இருக்கின்றதா என்று நான் கேட்டேன். அவன் ஆமையா என்றான். சரி, இப்பொழுது நான் உள்ளத்தில் சில கேள்விகளை கேட்க விரும்புகின்றேன். நீ இந்த PWAவில் வேலை செய்கிறாய் என்று அறிவேன் என்றேன். அவன் ஆமையா என்றான். அது சுமாராக வாரத்துக்கு $12. உன்னால் அவளை வைத்து ஒரு ஜீவனம் செய்ய முடியும் என்று நினைக்கின்றாயா என்றேன். என்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்வேன் என்று அவன் சொன்னான். இதெல்லாம் சரிதான். சகோதரியே, இவன் தன் வேலையை இழந்து போவனே ஆனால் எப்படி? நீ என்ன செய்ய போகின்றாய்? திரும்பவும் அப்பா அம்மா இடத்துக்கு ஓடி போவாயா என்றேன். இல்லை ஐயா, நான் அவனோடு தங்கி இருப்பேன் என்று அவன் சொன்னான். என்ன ஐயா, ஒரு கால் மூன்று அல்லது நான்கு பிள்ளைகள் பிறந்தவர்களை போஷிக்க ஒன்றும் இல்லாதிருந்து ஒரு வேலையும் உனக்கு இல்லாதிருக்குமானால் நீ என்ன செய்ய போகின்றாய்? அவளை அனுப்பிவிடுவாயா என்று நான் கேட்டேன். இல்லை ஐயா, தொடர்ந்து கஷ்டப்படுவேன். எவ்விதத்தினாலும் நாங்கள் அதை சமாளிப்போம் என்றான். நான் மிகவும் அற்பமாக என்னை உணர்ந்தேன். அவன் உண்மையாகவே அவளை நேசித்தான். அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள். நான் அவர்களை திருமணம் நடத்தி வைத்தேன். அவன் அவளை எங்கே கொண்டு போய் இருப்பான் என்று ஆச்சரியப்பட்டேன். சில நாட்கள் என்னுடைய சகோதரத்தில் வினவினேன், டாக், அது எங்கே இருக்கிறது என்று. அவன் சொன்னான், நியூ ஆல்பனிக்கு போய் நமக்கு கீழாக இருக்கிறது ஒரு சிறு பட்டணம். அங்கே அந்த ஆற்றண்டையிலே கொஞ்சம் டின் இருக்கிறது. நான் ஒரு லைன்மேனாக இருந்தபோது தினமும் அங்கே போவேன். அந்த நேரத்தில் மற்ற வேலையாட்கள் எல்லாருமாக சுற்றி உட்கார்ந்து கொண்டு வேடிக்கையாக பேசிக் கொண்டிருப்பார்கள். நான் ட்ரக்கில் ஏறிக்கொண்டு ஆற்றங்கரைக்கு போய் அந்த நேரத்தில் ஜெபிப்பேன். அங்கே ஒரு பெரிய துண்டு டின் மேல் உட்கார்ந்து வேதம் வாசிப்பேன். அது ஒரு பழைய இரும்பு சாமான்கள் செய்து கொண்டிருந்த இடம். சில பழைய பெட்டி வண்டிகள் அங்கேயே கிடந்தன. இந்த வாலிபன் அங்கே போய் அதை அறுத்து ஒரு கதவை தனக்கு உண்டாக்கி கொண்டான். கொஞ்சம் பத்திரிகை தாள்களும் தாக்கிய பொத்தான்களும் எடுத்துக்கொண்டு போய், எத்தனை பேருக்கு தாக்கிய பொத்தான்கள் என்னவென்று தெரியும். அப்படியானால் இங்க ஒரு கெண்டக்கிக்காரன் கூட இல்லை போதும். ஒரு துண்டு அட்டை எடுத்து அதற்குள்ளாக பெரிய தலையுள்ள பின்னை சொருகி பின்னர் அதை அதற்குள் அழுத்தி விட்டால் அப்படியே பிடித்துக் கொள்ளும். அதுதான் டாக்கி பட்டன். ஆக அவர்கள் சுற்றிலுமாக அவைகளை கொண்டு சுற்றி முற்றிலுமாக மூடினான். அவன் அந்த பழைய இரும்பு கடைக்கு சென்று ஏதோ சாமான்களை கொண்டு வந்து அந்த பெட்டி வண்டிக்குள் ஏறுவதற்கு ஒரு படியை உண்டாக்கி கொண்டான். திரும்பி போய் அங்கே கிடைத்த பழைய பெட்டிகளை கொண்டு போய் அவர்களுக்கு ஒரு மேதியை உண்டாக்கி கொண்டான். ஒரு நாள் நான் அங்கே போய் அவர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்று பார்க்க வேண்டும் என நினைத்தேன். அதற்கு சுமார் 6 மாதங்களுக்கு முன்னர் நான் ஈவி நைட் அவர்களின் குமாரத்தியை ஈடி ஸ்லைடர் அவர்களுடைய மகனுக்கு திருமணம் நடத்தி வைத்தேன். ஓஹோயோ நதி அண்டையில் உள்ள பெரிய ஐஸ்வர்ய வான்களில் திருவர் ஈவி நைட் ஒருவராவார். முன்னதாகவே ஆயத்தமாக்கப்பட்டு பின்னர் ஒன்று சேர்த்து வீடுகளாய் கட்டுகின்ற பெரிய தொழிற்சாலையை நடத்திக் கொண்டு வருகிறார். திரு ஈடி சைடர் என்பவர்கள் வீடு கட்டும் கல்மண் கம்பெனி நடத்துகிறார். கோட்டீஸ்வரனுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு நான் திருமணம் நடத்தி வைத்தேன். நான் ஒரு இடத்திற்கு போய் அதை 2 வார காலமாக பயிற்சித்து வந்தேன். ஒரு மர அறைக்குள்ளாக போய் ஒரு தலை அணையின் மேல் மண்டியிட்டு எனக்கு இருந்த ஆடம்பரமும் பிரஸ்தாபமும் நான் செய்த எல்லா காரியங்களும் இந்த ஜோடியை திருமணம் செய்வதற்காகவே செய்ய வேண்டியிருந்தது. அவர்கள் வெளியே வந்தபோது, அந்த ஜோடி வந்தபோதோ, அவர்கள் ஒரு பழைய அறையில் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே உட்காரும் மெத்தை நாற்காலியும் மடக்கக்கூடிய ஒரு படுக்கையுமே இருந்தது. ஆனால் 2 ஜோடிகளுக்கும் திருமண சடங்குகள் ஒரே மாதிரியாய்தான் இருந்தது. பின்னர் ஒரு நாள் நான் போய் இந்த பணக்கார ஜோடியை கண்டு வருவேன் என நினைத்தேன். அவர்களுக்கு வேலை செய்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய தகப்பன்மார்கள் கோடீஸ்வரர்கள். அவர்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கட்டித் தந்துள்ளார்கள். வெளிப்படையாய் சொல்ல வேண்டுமானால் இந்த ஈவி நைட் அவருடைய குன்றின் மேல் உள்ள பெரிய மாளிகை வீட்டில் ஜீவித்தார்கள். கதவு பிடிகள் எல்லாம் 14 கேரட் பொன்னினால் ஆனவைகள். ஆக அவர்கள் எப்படிப்பட்ட வீட்டில் ஜீவிக்கிறாள் என்று உங்களுக்கு ஒரு யூகம் உண்டாகும். அவர்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் அவர்களுக்கு ஒரு புதிய கேடிலாக் கார் கொடுக்கப்படும். அவர்கள் வெறுமனே பிள்ளைகளை போன்று தான். அவர்களுக்கு தேவையான எல்லாமும் அவர்களுக்கு கிடைக்கும். ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு போனேன். இப்பொழுது எப்படி அவர்களிடம் எனக்கு பழக்கம் வந்தது என்று சொல்கிறேன். அவர்களுடைய நண்பர்களில் ஒருவர் என்னுடைய ஒரு நண்பர். நாங்கள் யாவரும் மிகவும் நெருக்கமாக பழகுவோம். அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க என்னை கேட்டுக்கொண்டார்கள். அதன்படியாய் தொடர்பு உண்டானது. ஆகவே ஒரு நாள் அவர்களை சந்திக்க சென்றேன். என்னுடைய பழைய போர்ட் காரை நான் வெளியிலேயே நிறுத்திவிட்டு படிகள் வழியாய் நடந்து உள்ளே போனேன். நான் மிகவுமாய் நெருங்கின போது அவர்கள் பேசுவது எனக்கு கேட்டது. அவர்கள் உண்மையாகவே சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒருவர் மேல் ஒருவருக்கு பொறாமை. அவர்கள் ஒரு நடனத்திற்கு சென்றிருந்தார்கள். அவள் மிகவும் அழகான ஒரு பெண். அவள் இந்த அழகு ராணிகள் என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட வகையறாவில் அவள் ஒருவள். அதில் அவள் அநேக பரிசுகள் பெற்றவள். அவள் அழகு ராணியாய் இருந்ததினால் சில கார்கள் மற்ற பொருள்களை பரிசாக பெற்றவள். நான் அவர்களை நோக்கி பார்த்தேன். ஒன்று ஒரு மூலையிலும் இன்னொன்று இன்னொரு மூலையிலுமாய் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவளோடு நடனம் செய்த ஒரு பையனை குறித்தோ அவனோடு நடனம் செய்த ஒரு பெண்ணை குறித்தோ சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் மேலேறி வந்தபோதோ அவர்கள் விரைவாக அவர்கள் குதித்தெழுந்து தரையில் ஒருவரை ஒருவர் பிடித்துக் கொண்டு அவர்களுடைய கைகள் தரையின் பக்கமாக நீண்டிருக்க நடந்து கதவை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். வருக வருக, வணக்கம் சகோதரன் பிரண்ணாம், நீர் எப்படி இருக்கிறீர்கள் என்றார்கள். நன்றாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். ஓ, நாங்கள் மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றோம், நாம் அப்படி இல்லையா தேனே என்றார். அவள் அதற்கு ஆம் அன்பே என்றாள். புரிகின்றதா? இப்பொழுது பாருங்கள், உண்மையல்லாத ஒரு காரியத்தை போர்த்துக் கொள்கிறார்கள், வேஷம் போடுகிறார்கள். பர்ணத்தினால் தீட்டப்பட்ட தீயினால் நீர் குளிர்காய முடியாது. 1000 அல்லது 2000 வருஷங்களுக்கு முன்னர் சம்பவித்த பெந்தேகோஸ்தே சில சபைகள் வர்ணம் தீட்ட முயற்சிக்கின்றது போன்று வர்ணத்தினால் தீட்டப்பட்ட தீயினால் உன்னால் குளிர்காய முடியாது. பெந்தேகோஸ்தே அன்றைக்கு உண்மையாய் இருந்தது போன்றே இன்றைக்கும் உள்ளது. புரிகின்றதா? இன்னமும் அக்கினி விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. அது வர்ணம் தீட்டப்பட்ட தீ அல்ல, அது உண்மையான அக்கினி. ஆக அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். எனக்கு அந்த விதமாக ஜீவிக்க பிடிக்காது. நான் நினைத்தேன், இந்த குன்றை விட்டு கீழே இறங்கி அந்த ஆட்டங்கரைக்கு போவோமானால் அங்கே தான் அந்த இன்னொரு ஜோடி ஜீவிக்கின்றது என்று. ஆகவே ஒரு சனிக்கிழமை மதியத்திற்கு பிறகு அங்கே போய் அவர்கள் எப்படி ஜீவிக்கிறார்கள் என்று பார்ப்போம் என நினைத்தேன். ஆகவே என்னுடைய முகம் அழுக்காக இருக்க ஒரு அழுக்கான சட்டையை மேலாக அணிந்து கொண்டு என்னுடைய கைவிகளை கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு இந்த விதமாக போய் அவர்களுடைய நிலைமையை காணுவேன் என நினைத்தேன். மின்னலினால் இன்சுலேட்டர்கள் வெடித்து விட்டதா என்று பரிசோதிப்பது போன்று நான் போனேன். ஆச்சோரமாக இருக்கின்ற அந்த மின்சார கேபிள்களின் வழியாகவே டெலிபோன் கம்பிகள் பக்கமாக நடந்து போய்கொண்டிருந்தேன். திருமணமாகி சுமார் ஒரு வருடம் ஆகியிருக்கலாம். அந்த பழைய ஜவர்லட் கார் முன்பாகவே நின்று கொண்டிருந்தது. கதவு திறந்திருந்தது. அவர்கள் பேசுவதை என்னால் கேட்க முடிந்தது. ஆகவே நான் இது பார்ப்பதற்கு மாயமாலக்காரன் போல் தோன்றிற்று. ஆனால் நான் இன்னமும் கொஞ்சம் நெருங்கி போய் அவர்கள் என்னத்தான் பேசுகிறார்கள் என்று கண்டு கேட்கலாமே என்று போனேன். அங்கே நின்றேன். எனக்குத்தானே அதை கண்டறிய வேண்டும் என்ற விருப்பம். என்ன பேசுகிறேன் என்பதை நிச்சயமாய் அறிந்துள்ளவனாய் இருக்கும்படி நான் அதை கண்டறிய வேண்டும். அதே விதமாகத்தான் தேவனுடைய வார்த்தையை குறித்தும் நான் செய்வதுண்டு. அது சத்தியம்தானா அல்லது அது உண்மைதானா என்று அறிய அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்வாரா அல்லது அவருடைய வார்த்தையின்படி செய்கிறாரா? அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்வதில்லை என்றால் அப்பொழுது அவர் தேவனாய் இருக்க முடியாது. பாருங்கள், அவர் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறதானால் அவர் தேவனாய் இருக்கிறார். புரிகின்றதா? ஆகவே அவர்கள் எப்படியாய் நடந்து கொள்கிறார்கள் என்று கண்டறிய நான் சுலபமாக அவ்வழியே கடந்து போனேன். தேனே, நான் அதை உனக்கு வாங்கி வர வேண்டும் என்று எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்று சொல்வதை கேட்டேன். அதற்கு அவள், நீ ஐதியமே, இந்த ஆடியே எல்லாம் நன்றாய்தான் இருக்கிறது. ஏன், இதற்கு என்ன, நன்றாய்தான் இருக்கிறது என்று சொன்னால் நான் அதை பாராட்டுகிறேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், இப்படி பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் மெதுவாக அவர்களை சுற்றி போய் திறந்த கதவின் ஓட்டை வழியாக அந்த பெட்டி வண்டிக்குள் பார்க்க போனேன். அவன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க அவள் அவன் மடியின் மேல் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவனுடைய கரங்கள் அவள் மேல் போடப்பட்டு பிடித்திருக்க இவனுடைய கரங்கள் அவன் மேல் போடப்பட்டு பிடித்திருக்க கண்டேன். ஒரு பழங்கால தொப்பி மேல் பக்கமாக ஓட்டைகள் போட்டது. அது உள்ளாக அழுத்தி விடப்பட்டிருக்கும். அப்படி ஒன்று அவனுக்கு இருந்தது. அவனுடைய சம்பள செக்கை அதற்குள் போடப்பட்டு அங்கே மேஜையின் மேல் இருந்தது. அவன் மளிகை சாமான்களுக்கு இவ்வளவு, இன்சூரன்ஸுக்கு இவ்வளவு, காருக்கு இவ்வளவு என்றெல்லாம் சொன்னான். அவர்களால் செலவுகளை சந்திக்க முடியவில்லை. அங்கே அறிந்து கொண்டது என்னவென்றால், அவன் ஒரு கடையின் விளம்பர ஜன்னலில் ஒரு ஆடையை கண்டுள்ளான். அவன் அதை சில வாரங்களாக பார்த்துக் கொண்டே வருகிறான். அதன் விலை $1 சில்லறையும். அவன் அதை வாங்க வேண்டும் என்றிருந்தான். அவன், தேனே, நீ மட்டும் அதை தரித்துக் கொண்டால் மிகவும் அழகாயிருப்பாய் என்றான். அவள் சொன்னாள், ஆனால் தேனே, எனக்கு ஒரு ஆடை இருக்கிறது, எனக்கு உண்மையாகவே அது அவசியம் இல்லை என்றாள். பாருங்கள், அந்த சிறிய ராணி. நான் அப்படியே பின்னாக போய் திரும்பி பார்த்தேன். அந்த பணக்காரனின் வீட்டின் கோபுரத்தை என்னால் உச்சியில் காண முடிந்தது. நான் அங்கேயே நின்று சில நிமிடங்கள் உச்சி நோக்கினேன். யார் இதில் ஐஸ்வர்யவான் என்று நான் நினைத்தேன். நான் எனக்குள்ளாக நினைத்தேன், வில் பிரணாம், நீ ஒரு ஸ்தலத்தை தெரிந்து கொள்ள வேண்டியதாய் இருக்குமானால் இவை இரண்டில் எங்கே போவாய் என்று. என்னை பொறுத்த மட்டில் அந்த குன்றின் மேலுள்ள அழகான காரியத்தை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஆனால் ஒரு உண்மையான குடித்தனக்காரனாக இந்த குணத்தையே எடுத்துக் கொள்வேன். என்னை நேசிக்கின்ற, என்னோடு தங்கியிருக்கின்ற ஒருவளையே, மேன்மையானதும் எல்லா காரியங்களையும் ஆசியாமல் ஒரு நல்ல வீட்டை நடத்தக்கூடிய ஒருவளையே, உன்னில் ஒரு பங்காக இருக்கக்கூடிய ஒருவளையே நான் தெரிந்து கொள்வேன். அது எப்படி இருந்தது என்பது எனக்குள் எப்பொழுதும் அப்படியே பதிந்து விட்டது. ஒருவன் அழகான பெண்ணை தெரிந்து கொள்கிறான், இன்னொருவன் ஒரு குணவதியை தெரிந்து கொள்கிறான். அந்த ஒரே விதமாகத்தான் நீ தெரிந்து கொள்ள முடியும். முதலாவது குணாதிசயத்தை தேடு, பின்னர் நீ அவளை நேசிப்பாயானால் அருமையானது. கவனியுங்கள், தேவனுடைய முதலாவது ஆதாமுக்கு ஒரு மனைவியை தனக்கு எடுக்க எந்த தெரிந்து கொள்ளுதலும் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவனுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் கிடைக்கவே இல்லை. தேவன் அவனுக்கு ஒன்றை செய்து கொடுத்தார், அவன் அவளை போய் தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே தேவனுடைய வார்த்தையிலிருந்து அவனை வழிவிலகி கொண்டு போய்விட்டார். அந்த காரியத்தை குறித்து அவன் ஜெபிக்கவில்லை. அவன் உன்னையும் என்னையும் போல அல்ல. அவனுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் கிடைக்கவில்லை. மறுபடியுமாக அதை செய்தபடியினாலே தேவனுடைய குமாரன் என்று இருக்கும் ஸ்தானத்திலிருந்து அவனை வெளியே நடத்தி கொண்டு போனான். ஒரு நவீன விதமான ஜீவத்தை அவனுக்கு காண்பித்ததன் மூலமாய் அவள் அதை அவனுக்கு செய்தாள். அவர்கள் செய்யக்கூடாத ஏதோ ஒரு காரியத்தை செய்ததன் மூலமாய் ஆனால் அவளுடைய குணாதிசயம் அவள் தவறு என்பதை எடுத்து காட்டியது. அவளுடைய நோக்கங்களும் எதிர்பார்த்தல்களும் வெறுமென தவறாயிருந்தது. அவள் கண்டுபிடித்ததான நவீன புதிய வெளிச்சத்திற்குள் வாக்குவாதத்தினால் அவனை அவள் அதற்குள் கொண்டு போனாள். அது தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் இருந்தது, ஆனால் ஜீவிப்பதற்கோ மேலானதாய் காணப்பட்டது. இன்றைக்கு அந்த விதமாக எத்தனை ஸ்திரீகள் இருக்கிறார்கள், அதே விதமாக ஆண்களும். ஒரு நல்ல ஸ்திரீயை தேவனிடத்திலிருந்து தூரமாய் இழுக்கக்கூடியவர்களாய், ஒரு நல்ல மனிதனை தேவனிடத்திலிருந்து தூரமாய் இழுக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். பெந்தெகோஸ்து பையன்களை உங்களைத்தான், அவர்களிடம் இந்த மார்க்கமா அந்த மார்க்கமா? ஓ, அவர்கள் சொல்லுகிறார்கள் பழங்கால நாகரீகம் அது மிகவும் பழதானது, அதை நீ நம்ப வேண்டாம் என்று சொல்ல முயற்சிக்கிறது. நீங்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு முன்னர் கஷ்டப்பட்டு கடினமாக ஜெபியுங்கள். அவள் எவ்வளவு அழகாயிருந்தாலும் சரி, அக்கறை இல்லை. ஒரு மனிதனுக்கும் அதே காரியம்தான். அவனை நம்பும்படியா எதையோ சொல்லி தேவனுடைய சித்தத்திலிருந்து அவனை வெளியே அழைத்து வந்து அவன் செய்திருக்க கூடாத ஏதோ காரியத்தை செய்யும்படியா செய்தாள். அது முழு மானிட வர்க்கத்துக்கும் மரணத்தை கொண்டு வந்தது. அக்காரணத்தினால் தான் வேதம் அவள் பிரசங்கிக்க கூடாது அல்லது போதிக்க கூடாது என்றும் அல்லது எந்த விதத்திலும் தேவனுடைய வார்த்தையை கையாளக் கூடாது என்றும் தடுக்கிறது. எனக்கு தெரியும் சகோதரி, உங்களில் அநேகர் தேவன் என்னை பிரசங்கிக்கும்படியாய் அழைத்தார் என்று சொல்கிறீர்கள். நான் உங்களோடு விவாதிக்கப் போவதில்லை, ஆனால் நீங்கள் அதை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது என்று நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். போரிக்கவோ அதிகாரம் செலுத்தவோ கூடாது, ஆனால் அவள் அமைதியாயிருக்க கடவுள். நீங்கள் சொல்லுகிறீர்கள் கர்த்தர் என்னை அதை செய்ய சொன்னார் என்று சொல்கிறீர்கள். அதை குறித்து நான் எள்ளளவும் சந்தேகப்படவில்லை. பாலாமை குறித்த செய்தி அன்றிரவு நான் கொடுத்ததை நீங்கள் கேட்டீர்களா? பாலாமுக்கு தேவனுடைய தெளிவான தீர்மானமான முதலாவதாகவே கிடைத்துவிட்டது, அதை செய்யாரே என்று. ஆனால் அவன் தொடர்ந்து அதில் பைத்தியமாய் இருந்து போய் செய் என்று சொல்லும் மட்டும் அப்படி இருந்தான். பிரசங்கிக்கும்படி தேவன் உங்களை அனுமதிக்கலாம், அவர் சொல்லவில்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அது அவருடைய மூல வார்த்தையின்படியாயும் திட்டத்தின்படியாயும் இல்லை. ஏனென்றால் அவள் கீழ்ப்படிதலுக்கு அடங்கியிருக்க வேண்டும். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதும் அதுவே உண்மை. ஆனபடியினால் அவள் அதை செய்யக்கூடாதவளாயிருக்கிறாள். இப்பொழுது மறுபடியும் கவனியுங்கள், எப்படி இயற்கையான மனவாட்டி ஆவிக்குரியவளுக்கு பாவனையாயிருக்கிறாள் என்று வார்த்தையானது சொல்லுகிறது. அவள் மனிதனுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டாள் என்று, மனிதன் அவளுக்காக சிருஷ்டிக்கப்படவில்லை என்று. சில நிமிஷங்களில் கிறிஸ்துவின் மனவாட்டியை குறித்து நான் பேசப்போகிறேன், ஆனால் அதனுடைய சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு சொல்ல பிரயாசிக்கிறேன். ஸ்திரீயானவள் மனிதனுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டாலே ஒழிய மனிதன் ஸ்திரீக்காக அல்ல. அந்த காரணத்தின் நிமித்தமாகத்தான் பண்டைய சட்டத்திட்டங்களுக்கு ஒன்றுக்கு மேலாக மனைவிகள் இருத்தல் சட்டபூர்வமாக இருந்தது. தாவீதை பாருங்கள், அங்கே 500 மனையாட்டிகளோடு உட்கார்ந்திருந்தான். வேதம் சொல்லுகிறது 500 மனைவிகளுடையவனாக இருந்த அவன் என் இதயத்துக்கு இசைந்த தாசன் என்று வேதம் சொல்லுகின்றது. சாலமோனுக்கு 1000 மனையாட்டிகள், ஆனால் அவர்களில் ஒருத்திக்கு கூட இன்னொரு புருஷன் இருக்க முடியாது. விவாகமும் விவாக ரத்தம் என்ற என்னுடைய உரிநாடாவை வாங்கி கேளுங்கள். அங்கே டூசானின் மலையின் உச்சியில் அநேக நாட்களுக்கு முன்பல்ல, அதை குறித்து நான் அங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அக்கினி சம்பமானது மலையின் உச்சியில் சுத்திக் கொண்டு ஒரு பனல் போன்று மேலும் கீழுமாக போவதும் வருவதுமாக இருந்ததை காணும்படியாக பள்ளிக்கூடங்களை மூடி பிள்ளைகளை அனுப்பிவிட்டார்கள். இங்கு இருக்கின்ற ஜனங்கள் அதை அறிவார்கள், அங்கே அவர்கள் அதை கண்டார்கள். அப்பொழுதுதான் அவர் விவாகமும் விவாக ரத்தம் என்பதன் உண்மையை எனக்கு சொன்னார். ஒரு பக்கம் இந்த வழியாயும் இன்னொரு பக்கம் அந்த வழியாயும் போய்கொண்டிருக்குமே, ஆனால் உண்மையான வியாக்கியானம் ஒன்று எங்கேயோ இருந்துதான் ஆக வேண்டும். 7 முத்திரைகளுக்கு பின்னர் அதனுடைய உண்மை என்னவென்று அவர் எனக்கு காட்டினார். அவளுக்கு ஒரு புருஷனுக்கு மேல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஸ்திரீயானவள் மனிதனுக்காகவே உண்டாக்கப்பட்டாள் என்று, மனிதன் ஸ்திரீக்காகவல்ல. அந்த 500 பேர்களான ஸ்திரீகள் முழுவதுமாக தாவீதினுடைய மனைவி. அது ஒரு பாவனையாயிருக்கிறது. கிறிஸ்து தம்முடைய சிங்காசனத்தில் 1000 வருட அரசாட்சியில் உட்காரும் போது அவருடைய மனையாட்டி ஒரே ஒரு நபராய் இருக்கப் போவதில்லை. ஆனால் 10,000 பேர்கள் மனவாட்டி எல்லாம் ஒன்றில். தாவீதுக்கு தனிப்பட்ட நபராய் அநேக மனைவிகள் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் எல்லாருமாக ஒன்று சேர்ந்து அவருடைய மனைவியாயிருந்தார். முழு சரீரமான விசுவாசிகள் யாவருமாக ஒன்று சேர்ந்து கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாய் இருப்பது போன்று. ஏனென்றால் அது ஸ்திரீயாகிய அவள். அவர்தான் அந்த மனிதர். இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்காக உண்டாக்கப்பட்டவர்கள், கிறிஸ்து நமக்காக உண்டாக்கப்பட்டவர் அல்ல. நம்முடைய பாட புத்தகங்கள் இதைத்தான் நாம் செய்ய முயற்சிக்கின்றோம். வார்த்தையாகிய கிறிஸ்து நமக்கு பொருத்தமாக இருக்க முயற்சிக்கிறோம். ஆனால் வார்த்தைக்கு பொருத்தமாக நம்மை ஆக்கிக் கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். வித்தியாசம் அதுதான். ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பெண்ணை ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளும் போது அவன் அழகின் பேரில் சார்ந்து அதை செய்யக்கூடாது. ஏனெனில் அழகு வஞ்சிக்கிறதா இருக்கிறது. அழகு நவீன உலக பிரகாரமான அழகு, ஓ அங்கு யாரோ பிரசங்க யாரே ஜாக்கிரதை ஆயிரும் என்று சொல்லுகிறது எனக்கு கேட்கிறது. இந்த உலகத்தில் அழகு என்று சொல்லப்படுவது முற்றிலுமாக பிசாசினால் ஆனது என்று நான் சொல்லுகிறேன். இந்த விதமாக குறிப்பிட்டதன் காரணமாக நாம் தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தையை ஆராய்ந்து பார்த்து அது சரிதானா அல்லது தவறா என்று பார்த்து, பெண்களாகிய உங்களில் சிலருக்கு அழகாய் தோன்றப்பட விரும்பினால் அது எங்கிருந்து வந்துள்ளது என்பதை பாருங்கள். ஆதியிலே சாத்தான் அவ்வளவு அழகா இருந்தபடியினாலே தூதர்களை வஞ்சிக்கின்ற அளவுக்கு போய்விட்டது. தேவ தூதர்கள் எல்லாரிலும் அவன் தானே மிகுந்த அழகானவன். இது சாத்தானிலே இருக்கிறது என்பதை காட்டுகின்றது. நீதிமொழிகளின் புத்தகத்தில் அழகு மாயை என்று சாலமோன் சொல்லுகிறான். அது உண்மையே. பாவமானது அழகுள்ளது. நிச்சயமாக அது அப்படியா இருக்கிறது. அது கவர்ச்சியா இருக்கிறது. நான் உங்களை கேட்டுவிட்டு இங்கு வேறு ஏதோ காரியத்தை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். நீங்கள் சில நிமிஷங்கள் அதை கவனிக்கும்படியாக விரும்புகிறேன். உலகத்தில் இருக்கின்ற எல்லா வர்க்கங்களிலும் பறவைகள், பிராணிகள், மிருகங்களை பார்க்கும்போது மனித வர்க்கத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் பெண் அல்ல ஆண் தான் அழகாக இருக்கும். அது ஏன் அப்படி? மானை நோக்கி பாருங்கள். அழகான பெயராக உள்ள கொம்புகளை உடைய அந்த ஆண்மானையும், சிறுசாக உள்ள அந்த பெண்மானையும் பாருங்கள். சிறியதான பட்டைகள் உள்ள பெட்டிக்கொடியும் பெரிதாயும் அழகான சிறகுகளையும் உடைய சேவலையும் பாருங்கள். ஒரு ஸ்திரீயை தவிர எந்த ஒரு பெண்ணினமும் முறைகேடாய் நடந்து கொள்ளாது. நீங்கள் ஒரு நாயை பார்த்து கேவலமாயும் ஒரு பந்தியை பார்த்து கேவலமாயும் அழைக்கிறீர்கள். ஆனால் நெறிமுறைகளை பார்க்கும் போது சினிமா நட்சத்திரங்களுக்கு இருக்கின்ற பாதி நெறிமுறைகளை காட்டிலும் அவைகளுக்கு நன்னடத்தைகள் அதிகமாக இருக்கின்றது. நன்னடத்தையை தவிர வேறொன்றையும் அவைகளிடம் காண முடியாது. தலைகீழான முறைகளுக்கு மாறி போனது இந்த ஸ்திரீ மட்டுமே அன்றி வேறொன்றுமில்லை. அது உண்மையே. காரங்கள் அழகு அவளை எங்கே கொண்டு போகிறது என்று இப்பொழுது அதன் நிமித்தமே இன்றைக்கு பெண்கள் அழகில் அதிகரித்துக் கொண்டே போகின்றதை நாம் காண்கின்றோம். டோல் பிரைன் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அவருடைய படத்தை எப்பொழுதாவது நீங்கள் பார்த்ததுண்டா? அவள் தான் அமெரிக்காவின் அழகியாக கருதப்பட்டவள். எந்த பள்ளியிலும் எந்த பிள்ளையும் அப்படி செய்யவில்லை. ஆனால் அவளோ பள்ளியில் கடைசி வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும். அந்த விதமாகத்தான் இருந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த விதமாகத்தான் இருக்கப் போகின்றது என்று வேதம் கூறுகின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆதியிலே விழுந்து போதல் ஒரு பெண்ணின் மூலமாகவே உண்டானது என்று உங்களுக்கு தெரியுமா? முடிவும் கூட அதே விதமாகத்தான் இருக்கப் போகின்றது. ஸ்திரீயானவள் அதிகாரத்துக்கு வந்து ஆண்கள் மேல் அதிகாரம் செலுத்துவது போன்றவைகள் வேதம் அதை கூறுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? என்று அவள் ஆண்களின் உடையை தரித்துக் கொண்டு தலைமயிரை கட்டெடுத்துக் கொண்டாள் என்று உங்களுக்கு தெரியும். அந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கிறது. அவள் சபைக்கு பிரதிநிதித்துவமாக இருக்கிறாள் என்று உங்களுக்கு தெரியும். ஸ்திரீயானவள் என்ன செய்கிறாள் என்று கவனியுங்கள். அப்பொழுது சபையானது என்ன செய்கிறது என்பதை காண்பீர்கள். அது முற்றிலும் சரியே. தேவனுடைய வார்த்தை எவ்வளவு உண்மையாக இருக்கின்றதோ அவ்வளவு உண்மையாக இது இருக்கிறது. ஒரு ஸ்திரீயானவள் போகக்கூடிய அவ்வளவு கேவலமான நிலைமைக்கு வேறு எந்த பெண்ணினமும் போக முடியாது. இருந்த போதிலும் அதன் மூலமாக மூல சிருஷ்டிப்பில் அவள் இடம்பெறவில்லை. மற்றெல்லா பெண்ணினமும் மூல சிருஷ்டிப்பில் இடம்பெற்றுள்ளது. பறவை ஆணு பெண்ணுமாக, மிருகம் ஆணு பெண்ணுமாக. ஆனால் மானிட ஜீவியத்தில் தேவன் மனிதனை மட்டுமே சிருஷ்டித்தார். அவளை அவனிலிருந்து எடுத்தார். ஸ்திரீயானவள் மனிதனிலிருந்து உண்டாக்கப்பட்ட இரட்டி பொருளானவள். ஏனென்றால் தேவனால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உண்டாக்க முடியாது. வேறு வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். அது முற்றிலும் சரியே. இல்லை ஐயா, அவருடைய மூல சிருஷ்டிப்பிலே அவள் அங்கே உரம்பாக்கப்பட்டிருந்தாள். ஆனால் அவள் மட்டும் தன்னை சரியான விதமாக காத்துக் கொள்வாளே ஆனால் மனிதனை காட்டிலும் எவ்வளவு பெரிய பலனை உடையவளாயிருப்பாள். அவள் ஒரு சோதனை கூடத்தில் வைக்கப்பட்டுள்ளாள். அவள் மூலமாக மரணம் வந்தது. எல்லா மரணத்திற்கும் அவள் குற்றவாளியாயிருக்கிறாள். ஆனால் தேவன் ஒரு சுற்று சுற்றி அவர்களில் ஒன்றை மறுபடியுமாக எடுத்து ஜீவனை கொண்டு வரும்படியாக உபயோகித்தார். கீழ்ப்படுதில் உள்ள ஸ்திரீயின் மூலமாக அவருடைய குமாரனை கொண்டு வந்தார். ஆனால் கெட்டதான ஒன்றோ இருப்பதிலே மோசமானதாகும். அவ்வளவு கேவலமாக இருக்கக்கூடிய வேறு ஒன்றும் இல்லை. சாத்தானின் குமாரன் தேவன் அழகை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று நினைத்தான். அவன் இன்றைக்கும் அதை செய்கிறான். காயின் சாத்தானுடைய குமாரன் நீங்கள் எப்படி என்று சொல்லலாம். நான் மீண்டும் அந்த காரியங்களை பார்க்கப் போவதில்லை. ஆனால் நான் இதை உங்களுக்கு தீர்க்கட்டும். அவன் பொல்லாங்கனால் உண்டானவன் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆகவே அது அதை தீர்த்துவிட்டது. சரியா? இப்பொழுது அவன் சாத்தானின் குமாரன். ஒரு பலிபீடம் கட்டி அதை ஆராதனைக்காக மிகவும் அழகாக ஆக்கினால் தேவன் அதைத்தான் மதிப்பார் என்று அவன் நினைத்தான். அவர்கள் அதே காரியத்தை தான் இன்றைக்கும் நினைக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டினோம், நமக்கு ஒரு பெரிய ஸ்தாபனம் உண்டாயிருக்கும் என்று. நாம் பெரியதான கட்டிடத்தையும் அருமையான வஸ்திரம் அணிந்த ஜனங்களையும் நல்ல மேலான கலாச்சாரம் கொண்ட சபை நடத்துனரையும் உடையவளாயிருப்போம். சில நேரங்களில் தேவன் இவைகளிலிருந்து லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருப்பார், அது உண்மையே. இருந்த போதிலும் அது சபையே. ஆகவே தேவன் ஆராதனை, உத்தமம், பலி இவைகளை மதிப்பாரானால் தாயின் ஆபலை போன்று அவ்வளவு நீதி உள்ளவன். ஆனால் அவன் வெளிப்பாட்டின் மூலமாக அவனுடைய பெற்றோர்கள் சாப்பிட்டது ஆப்பிள்கள் அல்ல என்பதை அறிந்து கொண்டான். ஊழியக்காரருக்கு அவ்வளவு நல்லதாய் தோன்றாத ஒரு காரியத்தை நான் இங்கே உங்களுக்கு சொல்லப் போகிறேன், ஆனாலும் நான் அதை சொல்லத்தான் போகிறேன். மற்றவர்கள் வேடிக்கையாய் சொல்லுகிறாள் என்று நான் கேள்விப்பட்டேன், சின்ன ஹாசியங்கள். அவரிடம் அர்த்தம் கொள்ளும்படியாய் நான் சொல்லவில்லை. இருந்த போதிலும் இதை சொல்லுகிறேன், ஆப்பிள் சாப்பிடுவது பெண்களை தாங்கள் நிர்வாகம் என்பதை உணர்த்தக் கூடுமானால் நான் அவர்களுக்கு ஆப்பிள்கள் கொடுப்பதே மேலாதா தோன்றுகிறது. இதற்காக என்னை மன்னிக்கவும். ஆனால் வெறுமனே அப்படியாவது மாறுமா என்று தான் இதிலேயே பேசிக்கொண்டு உங்களை காக்க வைத்தேன். பெண்களை குறித்தும் இப்படியாகவும் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அடுத்து வரப்போகின்ற காரியத்திற்காக நான் உங்களை சாவதானப்படுத்துகிறேன். இப்பொழுது கவனியுங்கள், அது ஆப்பிள்கள் அல்ல. நாம் யாவருக்கும் அது தெரியும். சபையானது இந்த நாட்களில் காரியங்களை சாதிக்கின்றவைகளாக ஆயின. மனித முயற்சிகளால் ஆன சாதனங்களைப் போன்று அது விஞ்ஞான ரீதியாக ஆகின்றது. பெரிய கோபுரங்கள், படங்கள் போன்றவைகளின் வசீகரத்தால் அவர்கள் ஒரு விஞ்ஞான ரீதியான சபையாய் ஆக்க முயற்சிக்கின்றார்கள். அதில் மோசமான காரியம் என்னவென்றால் பெண்டிகோஸ்துகளும் கூட அந்த ஓட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். அதை காட்டிலும் தெருக்கோடியில் நின்று கொண்டு டாமிரன் அடித்துக் கொண்டு தேவ ஆவியானவர் சூழ்ந்து கொள்ள சுவிசேஷம் சொல்வது மேலானது. ஆனால் நீயோ உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க பிரயாசிக்கின்றாய். ஏனென்றால் நீ உன்னை ஒரு ஸ்தாபனமாக்கி கொண்டாய். அதுதான் அதனை செய்தது. புரிகின்றதா? சபைகள் விஞ்ஞான ரீதியாக மாற முயற்சிக்கின்றன. நினைவிருக்கட்டும், மனிதன் விஞ்ஞானத்தின் உதவியோடு முன்னேற்றத்தை சாதிக்க ஒவ்வொரு நாளும் அவன் தன்னையே கொல்லுகிறான். அவன் வெடிமருந்தை கண்டுபிடித்த போது அது என்ன செய்தது என்று பாருங்கள். அவன் மோட்டார் வண்டியை கண்டுபிடித்த போது அது வெடிமருந்தை காட்டிலும் அதிகமாக கொல்லுகின்றது. இப்பொழுது அவன் தனக்கென்று ஒரு ஹைட்ரஜன் குண்டை வைத்திருக்கிறான், அதை கொண்டு என்ன செய்ய போகிறான் என்று எனக்கே புரியவில்லை. சரியா? சபையும் அப்படியே தான் இருக்கின்றது. சபையானது விஞ்ஞானத்தினாலும் மனிதனால் ஆக்கப்பட்ட திட்டங்களினாலும் சாதனைகளை செய்ய முயற்சிக்கிறது. முதல் ஸ்தானத்தில் அது செய்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக உங்களை தேவனிடத்திலிருந்து தூரமாகவும் மரணத்திற்குள்ளாகவும் கொண்டு போகின்றது. அது உண்மையே. உன்னோட மனைவி தெரிந்து கொண்டது போல உன்னுடைய சபையும் தெரிந்து கொள்ளாதே. புரிகின்றதா? விஞ்ஞானம் அவளுக்கு செய்த காரியம் பிரமிப்பாக இருக்கலாம், ஆனால் அந்த காரியத்தில் உன்னை சபைக்கு தூரமாக வைத்துக் கொள்வது. அவன் வர்ணங்கள், பவுடர்கள், இன்னும் மற்ற காரியங்கள் எல்லாம் செய்தான். அவருடைய வார்த்தையின் குணாதிசயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் இன்றைய இயற்கையான மனவாட்டியை இன்றைய சபை மனவாட்டி என்று அழைக்கப்படுகின்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்போம். இன்றைக்கு திருமணம் செய்து கொள்ளப் போகின்ற ஒரு ஸ்திரீயை ஒப்பிட்டு பாருங்கள். விஞ்ஞானம் அவளுக்கு என்ன செய்துள்ளது என்று சற்று நோக்குங்கள். அவள் முதலாவதாக தன்னுடைய தலைமையில் கத்தரிக்கப்பட்டவளாக வெளிவருகிறாள். ஜாக்குலின் கென்னடி முடியடகு என்பவைகளில் ஒன்று. பாருங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? பார்க்க போனால் அப்படி செய்கின்றவளை அவனுக்கு வேண்டுமானால் விவாகரத்து செய்து அவளை வெளியே தள்ளிவிடலாம் என்ற உரிமையை தான் வேதம் உண்மையாக மனிதனுக்கு கொடுக்கிறது. தன் தலைமுடியை வெட்டிக் கொள்கிறவள் ஒரு கனவீரமான ஸ்திரீ. வேதம் அப்படி சொல்லுகின்றது, அது சரியே. உனக்கு அது தெரியுமா? ஓ ஆம், நீ அதை அறியாமல் இருக்கும்படியாய் நான் கலிபோர்னியாவில் அதிகமாக பிரசங்கித்தேன். அது சரியே இல்லை. அது எனக்கு என்ன நன்மையை செய்கின்றது? எப்படி இருந்தாலும் அவனை செய்கிறார்கள். ஒரு பந்தியை எடுத்து அதை ஒரு ஆட்டுக்குட்டியாய் மாற்றி போட உங்களால் கூடாது. இதற்கு பிறகு நீங்கள் என்னை வெறுக்கப் போகிறீர்கள், ஆனால் நீங்கள் உண்மையை அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். நாம் அதை ஒப்பிட்டு பார்ப்போம். அவள் தன் முகம் முழுவதும் வண்ணம் தீட்டப்பட்டவளாய் உண்மையாக அவள் அப்படி இல்லை. ஒரு நவீன மனவாட்டியாய் வருகிறாள். அவளுடைய முகத்தை நன்றாக கழுவுங்கள், நீங்கள் அவளை விட்டு ஓடுவீர்கள். ஒரு கால் அவளுடைய வர்ணத்தை அவள் முகத்திலிருந்து எடுத்து போட்டு விட்டால் நீங்கள் மறுத்து போகும்படியாய் பயந்து போகலாம். அதே விதமாகத்தான் இன்றைக்கு சபையானது மேட்ச் ஃபேக்டர் அழகு சாதன வேத சாஸ்திரத்தினால் அவருடைய முன்பாகம் முழுவதும் வர்ணம் தீட்டப்பட்டுள்ளது. இருவருக்கும் அழகான போலி முகம் இருக்கின்றது. மனிதனால் ஆக்கப்பட்ட அழகு தேவனால் ஆக்கப்பட்ட அழகல்ல. இருவரிலும் அதிகமான குணாதிசயம் கிடையாது. சாத்தானை போன்று வஞ்சிப்பதற்கு போதுமான காரியங்கள் இருக்கிறது. இப்பொழுது நவீன மனவாட்டியை இவைகளோடு ஒப்பிட்டு பாருங்கள். அரைக்கால் சட்டை அணிதல், வர்ணம் தீட்டிக்கொள்ளுதல், அவருடைய தலைமையிலே வெட்டிக் கொள்ளுதல், மனிதனை போன்று காட்சியளிக்கக்கூடிய உடைகளை உடுத்திக் கொள்ளுதல், அது ஒன்றுமில்லை எல்லாம் சரித்தான் என்று சொல்லுகிற போதகருக்கு செவி கொடுப்பது போன்ற காரியங்கள். அவன் ஒரு வஞ்சிக்கிறவன். காலங்களுக்கு பிறகு அவன் அவைகளுக்காக வேதனை அனுபவிக்கப் போகிறான். அது உண்மை. உண்மையில் அவள் எப்படி இருப்பாளோ அப்படியா இல்லாமல் வித்தியாசமாய் காணப்படுதல், வஞ்சிக்கிறதற்காகவே அதை செய்கிறார்கள். சபையானது அந்த விதமாகத்தான் செய்கிறது. பெரிய டிடி, பிஹெச்டி, எல்எல்டி இவைகளை எல்லாம் பெற்று எங்களுடைய போதகர் இது அது இன்னென்று அதென்று நீங்கள் சொல்லிக் கொள்ளும்படியாக. எகிப்தி இரவுகள் என்ற கதையை ஒரு ஹாட் அண்ட் டாட் அறிந்துள்ளதற்கு அதிகமாக தேவனை குறித்து அவர்கள் அறிந்திருக்க போவதில்லை. அது சரியே. அங்கு எங்கே உள்ள வேதசாஸ்திர பள்ளி அனுபவம் தேவனை குறித்து அறிந்துள்ள அறிவு ஒன்றுமில்லை. நவீன சபையும் அதன் வேதசாஸ்திர வர்ணமும் அவர்களுக்கு இருக்கின்றதான நவநாயக சாபம் உள்ள போதகரால் அவர்களுடைய பெண்களுக்கு இருந்த எல்லா மகிமையும் வழித்து போடப்பட்டது. ஒன்று இருக்கக்கூடுமானால் ஒரு எசுபேலை போன்று தலைமையிலே வெட்டிக்கொண்டு அரக்காச்சத்தை அணிந்து கொண்டு எல்லாம் ஒரு வேதசாஸ்திர ருசியில் அமைக்கப்பட்டிருப்பது. ஆண்ட வண்ணமாகத்தான் சபையானது நின்று கொண்டிருக்கின்றது, அது உண்மையே. ஆனால் அவளுடைய ஆவிக்குரிய குணாதிசயமோ வருகின்ற இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும்படி ஆயுள்ள வீட்டை கட்டக்கூடியவளுக்கு வெகு தூரமாயிருக்கின்றது. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்திரீயை எந்த கிறிஸ்தவனால் வளர்ந்து கொள்வானேயானால் அவன் கிருபையில் இருந்து விழுந்து போனான் என்பதை அது எடுத்துக் காட்டுகின்றது. தேவனிடத்தில் அவனுக்குள்ள வாஞ்சியையும் ஒரு வீட்டிடத்தில் அவனுக்குள்ள வாஞ்சியையும் அதாவது எப்பேற்பட்ட ஒரு வீடாய் இருக்க வேண்டும். அவன் இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை தெரிந்து கொள்வானேயானால் இவைகளெல்லாம் அவனுக்கு தூரமாயிருக்கும். இல்லை ஐயா, அவள் நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவ ருசி உள்ளவனுக்கு பொருத்தமாயிருக்க மாட்டாள். அவளுடைய ஆவிக்குரிய குணாதிசயம் மிகவும் கேவலமான நிலைக்கு வந்துவிட்டது. தாபன அழகிலும் உலக இச்சியிலும் மறித்ததாயிருக்கும். சரியாக அங்கே தான் இன்றைக்கு சபையானது நிற்கிறது. அவளுடைய வாஸ்தி கொடுத்த குணாதிசயத்தை சாத்தானிடத்தில் ஒரு விஞ்ஞான மனிதனால் ஆக்கப்பட்ட மார்க்கத்துக்காக விற்று போட்டாள். ஆனால் தேவனுடைய சபையாய் தேவனுடைய வார்த்தையோடு கூட அவர்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியின் கிரியையுடன் வார்த்தையோடும் தேவனுடைய அன்போடும் சரீரத்தை அப்படியாய் இணைத்து நிற்கும் உரிமை அவளுக்கு இருக்கிறது. அதற்கு பதிலாக அவள் ஏசாவை போன்று அவளுடைய புத்திர சுவிகாரத்தை விட்டு போட்டு அவள் விரும்புகின்றபடி செய்ய அனுமதிக்கின்ற ஒரு ஸ்தாபனத்தை எடுத்துக் கொண்டால் அது உண்மையே. ரோமாப்பில் உள்ள நியாசாவில் அவளுடைய தாயானவள் செய்தது போன்று வேறுபட்டவளாய் இருக்கும்படி அப்படி செய்தார். தேவனுடைய வார்த்தையை விட்டு போட்டால் ஓ நம்முடைய பெண்டெகோஸ்தே முறையிலே எப்படியாய் அது நுழைந்து விட்டது. அது மிகவும் மோசம். ஆனால் அது அதை செய்தது. கத்தோலிக்க சபையில் ஒரு கன்னியாஸ்திரியை கவனியுங்கள். அந்த ஸ்திரீயானவள் ஒரு கன்னியாஸ்திரி ஆகி அந்த கடைசி முக்காட்டை எடுத்துக்கொள்ள அவள் முழுவதுமாக தன்னை அந்த சபைக்கு விற்று போட்டாள். அவளுடைய ஆவி ஆத்மா சரீரம் அந்த சபையின் சொந்த சம்பத்தாயிற்று. அவளுக்கென்று ஒரு சொந்த சிந்தை கிடையாது. அவள் அந்த கடைசி முக்காட்டை எடுத்துக்கொண்ட பிறகு அவள் சொந்த கிரியை உடையவளாய் இருக்க முடியாது. அவளுடைய சொந்த சிந்தை அவளுக்கு கிடையாது. அவளுடைய சொந்த விருப்பம் என்று கிடையாது. பாருங்கள், உண்மையை போன்று இங்கே ஒரு போலியை அவன் உண்டு பண்ணுகிறான். மனவாட்டியான உண்மையான கிறிஸ்துவின் சபையானது அவ்வண்ணமாகவே தன்னை அவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் விற்று போட்டது. அதனால் அவளுக்கு சொந்த சிந்தையே இல்லாமற் போய் கிறிஸ்துவின் சிந்தை அவளுக்கு இருக்கிறது. இன்னே ஒரு வித்தியாசம். இன்றைக்கு நவீன சபை நவீன உலக சபையை இந்த விதமாய் நாம் காணுகின்றோம். நவீன உலக சபையும் ஆவிக்குரிய சபையும் கூட குமாரர்களை பெரும்படியாக இருவரும் கற்பிணிகளாய் இருக்கிறார்கள். அவைகளில் ஒருத்தி ஒரு நாளிலே ஒரு ஸ்தாபன பிறப்பை சபைகளின் உலக ஆலோசனை சங்கத்தை பிறப்பிக்கப் போகின்றது. அது ஸ்தாபனத்தின் மூலமாக உலகத்துக்கு ஒரு அந்தி கிறிஸ்துவை உண்டாக்கப் போகின்றது. அது சரியாக உண்மையே. ஒரு காலத்தை காணும்படியாய் நான் உயிராய் இல்லாமல் போகலாம். ஆனால் நான் உயிராய் இருப்பேன் என்று நம்புகிறேன். ஆனால் வாலிபை பிள்ளைகளாகி நீங்கள் ஒரு ஊழியக்காரன் இதை சொன்னான் என்று அதை நினைவு கூறுங்கள். அது முழுதே மிருகத்தின் முத்திரையிலே வந்து முடியும். அவள் அந்த சபைகளின் உலக ஆலோசனை சங்கத்தை உருவாக்கும் போது அவள் அவளுடைய குமாரனாகிய அந்தி கிறிஸ்துவை பெற்றெடுப்பாள். இன்னொருத்தி தேவனுடைய வார்த்தையினால் கர்ப்பிணியாயிருக்கிறார். அவள் ஒரு சரீரத்தை பிறப்பிப்பாள். இயேசு கிறிஸ்துவுடைய முத்து பெற்ற சரீரம் அது அவருடைய மனவாட்டியே. கிறிஸ்துவுடைய சரீரம் இன்னும் முத்து பெறவில்லை. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு மனிதனும் ஒரு மனுஷியும் ஒரே சரீரமாயிருக்கிறார்கள். கிறிஸ்து ஒரே சரீரமாகிய வார்த்தையாயிருக்கிறார். ஆகவே மனவாட்டியானவள் அந்த சரீரத்தின் நீதியானதாயிருக்கிறார். அந்த இருவருமாக சேர்ந்து மறுபடியும் ஒரே சரீரமாயிருக்கிறார்கள். ஆதியில் ஆதாம் இருந்தது போன்று ஒரு மனிதனும் அவனுடைய மனைவியும் ஒன்றாயிருக்கிறார்கள். இப்பொழுது அவள் அந்த உண்மையான மனவாட்டி தன்னை அவ்வளவாய் அவருக்கு விற்று போட்டபடியினாலே அவள் தன்னுடைய சொந்த சிந்தையே உபயோகிப்பதில்லை. அவருடைய சிந்தை நிச்சயமாகவே அவருடைய சித்தமாயிருக்கிறது. அவருடைய சிந்தை அவருடைய வார்த்தையாயிருக்கிறது. மனிதனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டி என அழைக்கப்படுகின்ற ஒன்றை பார்த்து ஆவிக்குரியது இன்றைய இயற்கையோ காரியத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு நவீன எசுபேல் அவளுடைய ஆகாப்பை அந்த விதமாக வஞ்சித்து போட்டால், அதாவது மேக்ஸ் ஃபேக்டர் அழகு சாதனங்கள் மற்ற எல்லா காரியங்களாலும் ஆக்கப்பட்டால் சபையை நோக்கி பாருங்கள், அதே விதமாக இருக்கிறது. ஆனால் ஜீவிக்கின்ற தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு விவசாரியாயிருக்கிறார். பெரிய ஸ்தாபனங்கள், பெரிய கட்டடங்கள், பெரிய பணம், பெரிய சம்பளங்கள் எல்லாம் விற்கப்பட்டு ஆயிற்று. பிரசங்கபுரத்தில் ஒரு மனிதன் நின்று கொண்டு அதெல்லாம் பரவாயில்லை, அந்த விதமாக அவர்கள் இருக்கட்டுமே என்று ஆமோதிக்கிறார்கள். வெறுமன வஞ்சகம், அவ்வளவுதான். சரியாக வேதம் எப்படியா இருக்கும் என்று கூறியுள்ளதோ அதை போன்றே உண்மையாகவே ஒரு குருடான நவோதிக்கே அசபையின் காலமாக இருக்கிறது. நான் ஒரு ஐஸ்வர்யவான், நான் ஒரு ராணியை போன்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. ஆனால் நீ தரித்திரனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் குருடனும் நிர்பாக்கியம் உள்ளவன் நிர்வாணியுமாய் இருந்து கொண்டு அதை அறியாமல் இருக்கிறாய் என்று சொல்கிறது. அதை வெளிப்படுத்தல் 3 அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறதாக இல்லை என்றால் நான் அதை வாசிக்கவில்லை. அவள் அப்படியாகத்தான் இருக்கிறாள், ஆனால் அறியாமல் இருக்கிறாள். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். நீ வீதியில் முழுவதுமாக நிர்வாணமாக இருக்கிற ஒரு மனிதனையோ ஒரு ஸ்திரீயோ பார்த்து அவர்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி அவர்கள் உன் வேலையை பார்த்துக் கொண்டு போ என்று சொல்வது போன்று அங்கு எங்கோ மூளையில் குறைபாடு இருக்க வேண்டும், ஜனங்கள் எவ்விதம் இருக்க வேண்டும் என்றும் இன்றைக்கு நமக்கு இருக்கின்றதான பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றியும் நீங்கள் வேதத்தில் வாசித்து அறியும் போதும் ஏன் ஜனங்கள் நம்மை பார்த்து ஏதோ பைத்தியம் போன்று பார்க்கிறார்கள்? நீங்கள் அவர்களிடத்தில் நீங்கள் மறுபடியும் பிறக்கத்தான் வேண்டும் என்று, நீங்கள் வேதத்தை வாசிக்கத்தான் வேண்டும் என்று சொல்லுங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு யூத கதை என்று. அதற்கான வழியை நம்முடைய சபையில் இருக்கிறது என்று. நிர்வாகியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருந்து கொண்டு அதை அறியாமல் இருக்கிறாய். என்னே ஒரு காரியம், அப்படிப்பட்ட நிலைமைக்குத்தான் அவர்கள் போவார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. ஒரு உண்மையான தீர்க்கதரிசி எப்படி அதை காண தவற முடியும்? எனக்கே தெரியவில்லை. எல்லாவிடத்தும் உள்ள நம்முடைய எல்லா சபைகளும் நேராக அதற்குள்ளாகவே மிதந்து கொண்டே போகிறது. அப்படி அதை நோக்கி பாருங்கள், ஒரு நவீன போக்கில பாருங்கள். வெளிப்படுத்தல் 17 படியான வேசியும் அவருடைய குமாரத்திகளும் தரித்திரரும் குருடரும் பரிதவிக்கப்படத்தக்கவிடமான ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு எதிரடியான அவருடைய வேத சாஸ்திர கோட்பாடுகளை கொடுக்கிறார்கள். அடிமைகள் ஆண்கள் பெண்களுடைய ஆத்துமாக்களை அவர்கள் அவர்களுக்குள் கண்டார்கள். ஜனங்களை கவர்ச்சிக்கிறதற்கு பதிலாக கிறிஸ்தமுடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்துகிறார். அதுவே ஜனங்களை வசீகரிக்கிறது. பெரிய ஸ்தாபனங்களாலும் பெரிய கிரியைகளாலும் பெரிய காரியங்களை செய்து கொண்டு போவதனாலும் கேளிக்கையான காரியங்களினாலும் வசீகரிக்கப்படுகின்ற சபைகளை சேர்ந்த ஜனங்களை அவர் கவர்ச்சிக்கிறதில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையானது கிறிஸ்துவின் மனவாட்டியை கவர்ச்சிக்கிறது. இப்பொழுது கவனியங்கள், சபையானது அருமையான அங்கிகளாலும் நல்ல உடைகள் அணிந்து பாட்டு குழுக்களினாலும் தலைமுறையை வெட்டிக்கொண்ட பெண்களாலும் வண்ண தீட்டப்பட்ட முகங்களாலும் ஜனங்களை வசீகரிக்கின்றது. தாங்கள் ஒரு தேவதூதனை போன்று பாடக்கூடும் நினைக்கிறார்கள். பிசாசை போன்று இரவு முழுவதுமாய் நடனங்களுக்கு ஓடி திரிந்து அதை குறித்து நினைப்பதும் கூட கிடையாது. அதைதான் அவர்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது, அது அழகாக இருக்கிறது நினைக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், அது போலி வேஷமாக உள்ளது. அது தேவனுடைய வார்த்தை அல்ல. ஆனால் உண்மையான மனவாட்டியோ தேவனுடைய வார்த்தையை கை கொள்வதன் மூலமாக அவள் தேவனை கவர்ச்சிக்கிறாள். கவனியுங்கள், இப்பொழுது நாம் கிறிஸ்துவை கவனிப்போம். நீங்கள் சொல்லலாம், சரி இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுங்கள், நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றதான இந்த அழகை குறித்து என்ன? ஏசாயா 53:2 வேதம் கூறுகின்றது, அதாவது இயேசுவானவர் வந்தபோது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவரிடத்தில் இல்லை என்று. அது சரிதானே? அங்கே அழகொன்றும் இல்லை. இன்றைக்கு சாத்தான் இருப்பது போன்று அவர் மட்டும் உலக அழகோடு கூட வந்திருப்பாரே. ஆனால் இன்றைக்கு சபையிலே அவர்கள் செய்கின்ற விதமாகவே ஜனங்கள் அவரை சுற்றி சுற்றி ஓடி இருப்பார்கள். இன்றைக்கு அவர்கள் சாத்தானுக்கு செய்கிறது போன்று அவர்கள் அவரை விசுவாசித்திருப்பார்கள், அவரை ஏற்றுக் கொண்டிருப்பார்கள், நிச்சயமாக அவர்கள் செய்திருப்பார்கள். ஆனால் அவர் அந்த விதமான அழகுடன் வரவில்லை. ஆனால் அவர் எப்பொழுதும் குணாதிசய அழகுடன் தான் வந்தார். கிறிஸ்துவை அழகான பெரிய பலமுள்ள சரியான மனிதன் அல்ல. தேவன் அப்படிப்பட்ட விதத்தை தெரிந்து கொள்வது கிடையாது. எனக்கு நினைவிருக்கிறது, ஒரு சமயம் ஒரு தீர்க்கதரிசி ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்க போனார். இன்னொரு ராஜாவின் சவுலின் சாதத்தை நிரப்பும்படியாய் இன்னொரு ராஜாவை ஈசாயின் குமாரருக்குள் தேர்ந்தெடுக்கும்படியாய் போனான். ஆகவே ஈசாய் அவர்களை வெளியே கொண்டு வந்தான். அவன் ஒரு மகத்தான பெரிய அருமையான பையன், கீழவன் தலையில் மிகவும் பொருத்தமாய் அமையும் என்று சொன்னான். தீர்க்கதரிசி அவன் மேல் எண்ணெயை ஊற்றும்படியாய் போய் தேவன் அவனை வேண்டாம் என்று தள்ளிவிட்டார் என்று சொன்னான். அப்படியாய் அவன் அவர்கள் ஒவ்வொருவரையும் தள்ளிவிட்டு இறுதியில் சிவந்த மேனியுள்ள தோள்கள் தொங்கி போன சிறியவனான ஒருவன் வருமட்டாக வந்தான். அவன் எண்ணெயை அவன் மேல் ஊற்றி தேவன் இவனை தெரிந்து கொண்டான் என்று சொன்னான். பாருங்கள், நாம் பார்ப்பதை கொண்டு தெரிந்து கொள்கிறோம், தேவனோ குணாதிசயத்தை கொண்டு தெரிந்து கொள்கிறார். குணாதிசயம் இயேசு கிறிஸ்துவை போன்ற ஒரு குணாதிசயம் ஒருபோதும் இருந்ததில்லை. அது அவருக்குள்ளாய் ஜீவிக்கின்றது, அவரை வெளிப்படுத்தி காட்டுகின்றது. அது உண்மையாக இருக்கிறதை நாம் காண்கிறோம். அவருடைய மனவாட்டியை கவர்ச்சிக்கிறது அவரை பற்றின உலக பிரகாரமான அழகல்ல, அது அவருடைய குணாதிசயமாய் இருக்கிறது. இயேசுவானவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் சபையின் குணாதிசயம் தான். அது ஒரு பெரிய கட்டிடமா என்றல்ல, ஒரு மகா பெரிய ஸ்தாபனமா என்றல்ல, அதிகப்படியான அங்கத்தினர் இருக்கிறார்களா என்று என்பதை அவர் எதிர்பார்க்கவில்லை. உண்மையாக 2 அல்லது 3 பேர்கள் எங்கே கூடினாலும் நான் அவர்களை சந்திப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அங்கேதான் ஒரு உண்மையான விசுவாசிக்கு தன் நம்பிக்கையை வைக்கிறார். அதாவது தேவனால் ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியத்தின் பேரில் தான் வைக்கிறான். அது என்ன? அவருடைய வார்த்தையின் மூலமாக தெரிந்து கொள்ளுதல். உலகத்தை நேசிக்கின்ற கூட்டத்தாரால் அல்ல, அவர்களது வெறுக்கிறார்கள். அவரிடத்திலிருந்து விவாகரத்தால் தள்ளப்பட்டவள் என்பதற்கு ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஏனென்றால் அவரை பற்றின வெளிப்பாட்டை அவள் காண தவறிவிட்டால் அவளிடத்தில் அது இல்லை. அவளுக்காக அவர் அக்கறை கொள்வதில்லை. அவள் நடந்து கொள்வதும் செய்வதுமான விதத்தில் எவ்வளவாக உலக காரியம் இருக்கிறது. அவளுடைய குணாதிசயத்தை, அதாவது கிறிஸ்துவனுடைய குணாதிசயத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறார். இப்பொழுது ஒரு நிமிஷம், அதுதான் காரியம். அவருடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கும்படியாய் அவர் ஒரு மனவாட்டியை தேர்ந்தெடுக்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய திட்டங்களுக்கு இந்திய நவீன சபையானது எத்தனையோ லட்சக்கணக்கான மைல்கள் வித்தியாசத்தில் தவறிவிடுகின்றது. ஏனென்றால் அது சத்தியமில்லை என்று மறுக்கிறார்கள். ஆகவே அது எப்படி இருக்க முடியும்? அந்த மனவாட்டி உருவாக்கப்படும் அந்த நாளை அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் 13:8 சரியாக அவர் இருந்த வண்ணமாகவே அவர் இருக்கிறார். அது சரியாக அவருடையதாக இருக்க வேண்டும். அதே மாமிசம், அதே எலும்புகள், அதே ஆவி, எல்லாம் அதே விதமாக சரியான வளர்ச்சியை அடைந்திருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் இருவரும் ஒன்றாயிருப்பார்கள். சபையானது அந்த நிலையை அடையும் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்க முடியாது. அவருடைய குணாதிசயம், அதாவது இந்த காலத்திற்கான வார்த்தையாய் வார்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவள் அவரை போன்றே வார்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்பொழுது முடிக்கையில் நான் இவைகளை எல்லாம் கூறுவதற்கான காரணத்தை சொல்ல விரும்புகின்றேன். பின்னர் நான் முடிக்கிறேன். அந்த ஒரு இரவு சுமார் காலை 3 மணி அளவில் நான் நித்திரையிலிருந்து எழுப்பப்பட்டேன். உங்களில் யார் வேண்டுமானாலும் இதற்கு பதில் சொல்லலாம். சரியானதை தவிர வேறு எதையாவது நான் எப்பொழுதாவது கர்த்தருடைய நாமத்தினால் சொல்லி இருக்கிறேனா? எப்பொழுதும் அது சரியாகவே இருந்தது. ஆகவே எனக்கு உதவி செய்யுங்கள். அது உண்மை என்று தேவன் அறிவார். சொல்லப்பட்ட ஆயிரம் ஆயிரமான காரியங்கள் உலகத்தில் எங்கேனும் ஒன்றாகிலும் ஒரு வார்த்தையிலும் தவறாதபடி அவர் செய்திருக்கிறார். எப்பொழுதும் பரிபூர்ணமாய் நிறைவேற்றி ஒரு வருடத்திற்கு முன்னால் இருக்கும் அந்த ஒரு நாள் நான் பீனிக்ஸில் இருந்த போதும் கூட, ஐயா இது என்ன மணி நேரம் என்ற செய்தியை குறித்து நான் சொன்ன போதும் கூட, அப்பொழுது உங்களிடம் சொன்னேன், 7 தூதர்கள் அங்கே சந்திப்பார்கள், அது 7 முத்திரைகள் திறக்கப்படுதலா இருக்கும் என்று. அதை பற்றின விமர்சனத்தை லைஃப் பத்திரிகையானது பிரசுரித்தது. இந்த பெரிய தீக்கதில் உயர ஆகாயத்தில் போய் 30 மைல் உயரமும் 27 மைல் விஸ்தாரமுமாய் இருந்தது. அவர்களால் அது என்னவென்று அறிய முடியவில்லை என்றார்கள். இன்னமும் அதை அறியாமல் இருக்கிறார்கள். இன்றிரவு இங்கே இப்பொழுது இக்கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் அந்த காரியம் சம்பவித்த போது என்னுடன் அங்கே நின்று கொண்டிருந்தார். சரியாக நான் எப்படி சொன்னேனோ அதே வண்ணமாக சம்பவித்தது. அவர் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை பற்றி என்னிடத்தில் சொன்னார். அது சரியாக அப்படியே சம்பவித்தது. சீர்திருத்தக்காரர்கள் காலம் துவங்கி காலங்களாக மறைக்கப்பட்டிருந்த ரகசியங்களை எல்லாம் கூறினார். எப்படியாய் அந்த முத்திரைகள் ஒவ்வொன்றும் திறக்கப்பட்டன, அப்படியே பரிபூர்ணமாக. நான் எப்படி அந்த மலையின் உச்சியில் நின்று கொண்டிருப்பேன் என்றும், 3 அல்லது 4 மனிதர்கள் இப்பொழுது இங்குள்ளவர்களில் நின்று கொண்டிருப்பார்கள் என்றும், ஆம் இன்னும் இதற்கும் அதிகமாகவும் சொன்னார். மலையின் மேல் போய்கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், அப்பொழுது நாங்கள் வேட்டையாடி கொண்டிருக்கிறோம், அந்த கல்லை எடு என்றார். அவர் அதை ஆகாயத்தில் தூக்கி எரிந்துவிட்டு கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று சொல் என்றார். நான் அப்படியே செய்தேன். அங்கிருந்து ஒரு சிறு பன்னல் போன்ற காற்று வந்தது. நான் சொன்னேன், இன்னும் 24 மணி நேரத்திற்குள்ளாக நீங்கள் கர்த்தருடைய கருத்தை காண்பீர்கள் என்று. இங்கேயே இப்பொழுது உங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள். அடுத்த நாள் சுமார் 10 மணி அளவில் அங்கே நின்று கொண்டு நான் சொன்னேன், ஆயத்தமாங்குகள், காருக்கு அருகில் போங்கள், ஒரு போர் வீரன். நான் சொன்னேன், ஏதோ காரியம் சம்பவிக்க இருக்கிறது என்று. அப்பொழுது வானம் வெளுத்திருந்தது. அங்கே மேலாக உள்ள ஒரு பெரிய கேன்யன் சுழலும் அத்தினி வானத்திலிருந்து பலத்த முழக்கத்துடன் வந்தது. அந்த விதமாக சுபத்தில் மோதியது. சரியாக அதற்கு கீழே நான் நின்று கொண்டிருந்தேன். நான் என் தொப்பியை கழற்றிவிட்டு கைகளை பற்றிக் கொண்டிருந்தேன். என் தலைக்கு மேலாக 3 அல்லது 4 அடிகளுக்கு மேலாக வந்து சுபத்திலே ஒரு பள்ளத்தை அப்படியே தோண்டியது. வெடித்தது. மறுபடியுமாக மேலே ஆகாயத்துக்கு சென்றது. மறுபடியுமாக சுழன்று 3 முறை கீழே வந்தது. மேஸ்பெட் புதர்களின் மேல் பாகத்தையும் கூட 200 கிலோ தூரத்திற்கு அப்படியே வெட்டி கொண்டு போயிற்று. அவர்கள் அங்கே ஆமை என்று சொல்லுவதை கேட்டேன். அது சம்பவித்த போது அவர்கள் அங்கே இருந்தார்கள். அது அவிதமாக 3 முறை வந்து வெடித்தது. அவர்கள் எல்லாரும் காருக்கு அடியிலிருந்தும் மற்றவர்களிலிருந்தும் வெளியே வந்து சொன்னார்கள், அது மட்டும் உண்மை தொட்டிருந்தால் ஒரு ஈர பசை கூட இருக்கக்கூடிய இடம் இங்கே இருந்திருக்க முடியாது. நான், அது அப்படி ஆகாது, அது அவர் தேவன் சுழல் காற்றின் மூலமாக பேசுகிறார். புரிகின்றதா? அங்கே படத்தில் நிற்க காண்கிறீர்களே, அதே அக்கை ஸ்தம்பம் அங்கேயும் இருந்தது. அது அப்படியே மேலே சென்ற போது அது என்ன என்று அவர்கள் கேட்டார்கள். நான் சொன்னேன், நியாய தீர்ப்பு மேற்கு கடற்கரை ஓரத்தை தாக்குகிறது என்று. அன்றிலிருந்து 2வது நாள் அலாஸ்கா மூழ்கிவிடும் போலானது. பாருங்கள், ஒருமுறை அது அங்கே தாக்கினது முதல் அடி. அதை அடையாள குறிகளால் சொல்ல நீங்கள் ஏதாவது காரியம் செய்தாக வேண்டும். ஒரு மனிதன் கொஞ்சம் உப்பை எடுத்து ஒரு ஜாடியில் போட்டு அதை தண்ணீரில் எரிந்து கத்த சொல்லுகிறதாவது இனிப்பான தண்ணீர் அங்கே இருக்கட்டும் என்று சொல்வது போன்று. இன்னொன்று, இயேசு தண்ணீரை எடுத்து அதை ஜாடியில் ஊற்றி அதிலிருந்து தாட்சரசம் உண்டாக்கினார். அடையாளமாய் காட்ட அங்கு ஏதாவது காரியம் இருக்க வேண்டும். மேலே ஆகாயத்தில் போய் திரும்பி வந்ததுமான அதுதான் அங்கே அந்த அடையாளமாய் காட்டுவதாக இருந்தது. அது அந்த சுழல் காற்றை உண்டாக்கினது. 24 மணி நேரத்திற்குள்ளாக அந்த மலையை அப்படியே அது வெட்டி ஒரு விளிம்பை சுற்றிலும் உண்டாக்கினது. சங்க திரு பிளேர் அவர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டு இப்பொழுது என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் அங்கே அப்பொழுது இருந்தார். அவைகளில் சில துண்டுகள் முதலானவைகளை சேகரித்தார். டெரி சாத்மன் இங்கே இருக்கிறார். வில்லி பாலும் சகோதரர்கள் அனைவரும் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்விதமாக அது மலைகளை கிழித்து அந்த சம்பவத்தின் போது அவர்கள் அங்கே இருந்தார்கள். இது ஏதோ கட்டுக்கதை அல்ல, அதுதான் உண்மை. அது வேதாகம காலத்தில் இருந்ததில்லையே, அது இப்பொழுது இருக்கின்றது. புரிகின்றதா? இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு காண்பித்தவர் அதே தேவன். ஒவ்வொரு எழுத்தின்படியாயும் அவைகள் நிறைவேறியாகத்தான் வேண்டும். ஒரு முறையாகிலும் அது தவறியதே கிடையாது. நான் அவரில் பெருமை பாராட்டுகிறேன். 2 வாரத்திற்கு முன்னர் நான் ஒரு தரிசனத்திற்குள்ளாக இருந்தேன். நான் ஒரு உயரமான ஸ்தலத்தில் நின்று கொண்டிருந்தேன். நான் சபையின் முன்காட்சியை காண வேண்டியவனாயிருந்தேன். மேற்கு திசையை பார்த்தவாறு நான் இப்படி நின்றிருக்க அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். இந்த வழியாய் ஒரு அருமையான கூட்ட பெண்மணிகள் வந்து கொண்டிருந்தார்கள். உண்மையாகவே நன்றாக உடுத்தி இருந்தார்கள். நீண்ட தலைமையில் நன்றாக பின்னாலே தொங்கும்படியாய் அமைத்து கைகள் உள்ளதும் பாவாடை முட்டிக்கு கீழாக தொங்குவதுமான விதத்தில் அணிந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் யுத்த நடைபோடும் ராகத்தில், முன்னே செல்லுவோமே கிறிஸ்தவ போர் வீரரே, இயேசுவின் சிலுவை சுமந்தே யுத்தத்துக்கு போவோமே என்பது போன்று அப்படியாய் கடந்து போன போது நான் நின்றேன். அங்கே ஏதோ இருந்தது, ஏதோ ஆவி தேவன். அவர் இதுதான் மனவாட்டி என்றார். நான் நோக்கி பார்த்தேன். என் இருதயம் சந்தோஷித்தது. அவள் சுற்றி இந்த வழியாய் எனக்கு பின்பாக சுற்றி கடந்து போனாள். கொஞ்ச நேரம் கழித்து அவள் மறுபடியுமாய் இந்த வழியாய் வந்தபோது இப்பொழுது நவீன சபையானது முன்காட்சிக்கு வரும் என்று சொல்லப்பட்டது. ஆசியா சபைதான் முன்னால் வந்தது. இப்பேற்பட்டதான ஒரு கேவலமான ஒரு கூட்டத்தை நான் கண்டதே கிடையாது. வித்தியாசமான தேசங்களின் மற்ற சபைகள் முன்னால் நடந்து வந்தது. அவர்கள் பார்ப்பதற்கு பயங்கரமாயிருந்தார்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், தேவனுக்கு முன்பாக நான் உண்மையை சொல்ல கடமைப்பட்டுள்ளவனாயிருக்கிறேன். அவர் இதோ அமெரிக்காவின் சபை இப்பொழுது முன்காட்சிக்கு வருகிறது என்று சொன்னபோது, நான் எப்போதாவது ஒரு கூட்ட பிசாசுகளை பார்த்திருப்பேன் என்றால் அவர்கள்தான் அதுவாய் இருந்தது. அந்த பெண்கள் முழுவதுமாக நிர்வாணமாயிருந்தார்கள். யானை சாணி நிறத்தில் ஏதோ மங்கிய நிறமாய் காணுகின்ற ஏதோ ஒன்று அவர்களுடைய முன்பாகத்தை அடியில் மறைக்கத்தக்கதாக பிடித்துக் கொள்ளப்பட்டு மேல்பாகம் மறைக்கப்படாமலேயே வந்தார்கள். இங்கே இந்த சிறு பிள்ளைகள் செய்கிறது போன்று ஒரு விதமான நடனமாடி அதை செய்து கொண்டிருந்தார்கள். ட்விஸ்ட் போன்றதான காரியமும் அவ்விதமான இன்னிசையும் இருந்தது. நான் குமாரி அமெரிக்கா வருவதை கண்டபோது ஏற குறைய நான் மயங்கி போனேன். இப்பொழுது இது கர்த்தர் சொல்லுகிறதாவது, அவருடைய ஊழியன் என்று என்னை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இப்பொழுது என்னை விசுவாசியுங்கள். உலகத்தில் ஒன்றுமில்லாததற்காக நான் இதை சொல்ல மாட்டேன். இது உண்மையா இல்லை என்றால் இது சொல்ல வைக்க எனக்கு கொடுக்க உலகத்தில் உள்ள பணமே போதாது. அவள் அருகில் கடந்து வந்தபோது நான் இதுவரை கண்டிராத அசுத்தமானதை கண்டேன். நான் நினைத்தேன், தேவனே, பிரசங்கிமார்களும் நாங்களும் எவ்வளவு கஷ்டப்படக்கூடுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு உமக்கு இப்படிப்பட்ட ஒரு மனவாட்டியை கொண்டு வரவா? எங்களால் செய்ய முடிந்த மேலானது அதுவே. பூலா பாவலை போன்றவர்களுக்கு முன்பாக அதை பிடித்துக் கொண்டு அவள் முன்னும் பின்னமாக அதன் இடுப்பை ஆட்டிக் கொண்டிருந்தாள். அவளுடைய கீழ்பாகங்களை மறைக்கும்படியாய் இப்படியால் பிடித்துக் கொண்டு அவலட்சணமான காட்சிகளை காட்டுகிறவர்கள் ஆடுகின்றதான மேலும் கீழுமாக இடுப்பை ஆட்டிக்கொண்டு நடனத்தில் அந்த சிறுவர்கள் நடிக்கின்றது போன்று ஆடிக்கொண்டிருந்தாள். அதுதான் குமாரி அமெரிக்க கிறிஸ்தவம். ஆகவே எனக்கு உதவி செய்யுங்கள். தேவனுடைய உதவியினால் அந்த விதமாகத்தான் அது அவருடைய முகத்தில் காணப்பட்டது. நான் மயக்கமடைந்திருப்பேன். எல்லா முயற்சிகளும் பிரசங்கங்களும் விளக்கி கூறும்படி செய்ததையும் நான் நினைத்தேன். அவர்கள் ஒவ்வொருவரும் தலைமயிரை வெட்டிக் கொண்டிருந்தார்கள். இதை அவர்களுக்கு முன்பாக வைத்துக் கொண்டு தங்கள் இடுப்பை முன்னும் பின்னமாக ஆட்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த இயற்கைக்கு மேம்பட்டவரோடு கூட நின்று கொண்டு இருந்த மட்டும் வந்தார்கள். என்னால் அவரை பார்க்கவே முடியவில்லை. அவர் என்னிடம் பேசுவதை மட்டும் என்னால் கேட்க முடிந்தது. அவர் என் அண்டையிலே இருந்தார். ஆனால் அவர்கள் இந்த பக்கமாக திரும்பின போது அவர்கள் அதை அவர்களுக்கு முன்பாக பிடித்துக் கொண்டு இடுப்பை ஆட்டிக் கொண்டு சிரித்துக் கொண்டும் இப்படியா இதை அவர்களுக்கு முன்பாக பிடித்துக் கொண்டு கடந்து போனார்கள். இப்பொழுது அவருடைய சமூகத்தில் அங்கே நின்று கொண்டிருந்த நானும் அவருடைய ஊழியக்காரனும் நான் முயற்சி செய்த எல்லாவற்றோடும் என்னால் செய்ய முடிந்த மேலான காரியம் அதுதான். நான் நினைத்தேன், தேவனே, அது என்ன நன்மையை எனக்கு செய்தது? சத்தமிட்டதும் கெஞ்சினதும் நம்பும்படியாய் பேசினதும் எல்லா காரியங்களும் நீர் காட்டின பெரிய அடையாளங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் நான் எப்படியாக அங்கே நின்று பிரசங்கித்துவிட்டு பின்னர் வீட்டுக்கு போய் அவர்களுக்காக அழுதும் செய்ததுமான காரியங்கள் எல்லாம் எனக்கு என்ன நன்மை செய்தது? ஒரு மனபாட்டியாய் நான் அதையா உமக்கு சமர்ப்பிப்பது என்று நினைத்தேன். நான் அங்கே நின்று பார்த்துக் கொண்டிருந்த போது அவள் என்னை கடந்து போனாள். உங்களால் யூகித்து பார்க்க முடியும், அவளுடைய பின்பாகம் மூடப்படவே இல்லை. இப்படி இதை போன்று அவளுக்கு முன்பாக பிடித்துக் கொண்டு இந்த விதமாக இடுப்பை இப்படியும் அப்படியுமாக ஆட்டிக்கொண்டு கடந்து போனாள். அவளுடைய பாகங்களை இந்த விதமாக தூக்கி அசைத்து போனாள். ஓ, அது மிகவும் கேவலமாய் அசுசியாய் இருந்தது. அவள் தன் சரீரத்தை அப்படியாய் சுற்றி வளைக்கிறதுமாய் போனான். நீங்கள் சொல்லலாம், சகோதரன் பிரண்ணாம் அது என்னத்தை குறிக்கிறது என்று எனக்கு தெரியாது. நான் என்ன கண்டேனோ அதை சொல்லுகிறேன். அவள் அந்த வட்டமாக கடந்து போன போது நான் அவளை நோக்கி பார்த்தேன். ஓ, உண்மையாகவே எனக்கு மயக்கம் வந்தது. அப்படியே நான் திருப்பிக் கொண்டேன். நான் நினைத்தேன், தேவனே, அப்படியானால் நான் தள்ளப்பட்டவனானேன். இனியும் நான் முயற்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலில் செய்யாமல் இருப்பதே மேலானது. திருமதி கால் வில்லியம்ஸ், நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருப்பீர்களாயின் அன்றிரவு உங்களை அதிக தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருந்த நீங்கள் கண்ட அந்த சொப்பனம் என்னிடமும் கொஞ்சம் முன்பு சொன்னீர்களே, அங்கேதான் அது இருக்கிறது. வண்டியை ஓட்டும் அந்த ஓட்டுநர் வளையம் ஸ்டேரிங் வீல் என் கரத்திலிருந்து எடுக்கப்பட்டாயிற்று. பின்னர் நான் ஒரு கால் மறந்து விடுவது போன்று நான் எண்ணினேன். நான் அப்படியே மயங்கி போனேன். பின்னர் சடித்தியாய் அவர்கள் மறுபடியுமாய் வருவதை நான் கேட்டேன். இந்த வழியாய் போன அதே மனவாட்டி மீண்டுமாய் இந்த பக்கமாய் வந்து கொண்டிருந்தார். அந்த அருமையான பெண்மணிகள் அங்கே வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் எங்கிருந்து வந்தார்களோ அவரவர்களுடைய தேசிய ஆடையை அணிந்திருந்தனர். சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி அதை போன்று ஒவ்வொருவரும் அந்தந்த விதமான ஆடைகளை அணிந்திருந்தனர். எல்லாரும் நீண்ட கூந்தல் உள்ளவர்களாய், சரியாக அப்படியே முன்னால் உள்ளவர்களைப் போன்று யுத்தத்திற்கு அணிவகுத்து போவோம் கிறிஸ்தவ சேனை வீரரே என்று பாடிக்கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தனர். நாங்கள் நின்று கொண்டிருந்ததான முன்காட்சி மேடையை அவர்கள் கடந்து அவ்வழியாய் போனார்கள். எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே திக்கை நோக்கி பார்த்தனர். அவர்கள் அப்படியே நடந்து போய் மேல் நோக்கி போக ஆரம்பித்தனர். அவர்கள் அப்படியே நடந்து போய் ஆகாயத்தில் போக ஆரம்பித்தனர். மற்றவர்களோ குன்றின் விளிம்பு மட்டுமாய் போய் கீழ்நோக்கி போக ஆரம்பித்தனர். இவர்களோ நேராக வானத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். அப்படி அவர்கள் நடைபோட்டு போகும்போது நான் பின்வரிசையில் இருந்த சில சிறிய பெண்களை பார்த்தேன். பார்ப்பதற்கு ஸ்வீடன் அல்லது சுவிட்சர்லாந்து அல்லது வேற எங்கேயோ இருந்து வந்த அந்நிய நாட்டு பெண்மணிகள் போன்று காணப்பட்டார்கள். அவர்கள் சுற்றுமுற்றமாக பார்த்து நடை தவறியது. நான் அப்பொழுது, அப்படி செய்யாதே, நடை போடுவதிலிருந்து பாதி பிசகாதே என்று சொல்லுகிறேன். அந்த விதமாகத்தான் நான் சத்தமிடும் போது என் கரங்கள் இந்த விதமாக நீட்டப்பட்டவனாய் நான் தரிசனத்தில் வந்தேன். சரி, நான் நினைத்தேன், அக்காரணத்தின் நிமித்தமாகத்தான் நான் இன்றிரவிற்கு நான் என்ன வைத்திருக்கிறேனோ அதையே சொன்னேன். நான் உன்னை ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நான் நினைப்பதை காட்டிலும் காலம் கடந்ததாகவா உள்ளது? அவள் ஏற்கனவே அடைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு முத்திரிக்கப்பட்டாயிற்றோ? ஒருவர் கூட கூடுதலாக இருக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியுமா? அப்படி சம்பவிக்க கூடுமா? ஓ ஆம், ஓ ஆம். அன்று நான் காலை ஆகாரத்தின் போது நான் என்ன சொன்னேன் என்பதை நினைவிருக்கின்றதா? ஆண்களையும் பெண்களையும் உருவாக்குகின்றதான மகரந்த பொடிகளில் லட்சக்கணக்கான கிருமிகள் புறப்பட்டு போகின்றன, லட்சக்கணக்கான முட்டைகள் புறப்பட்டு போகின்றன. ஆனால் அவைகளில் ஒன்றுதான் ஜீவிக்க போகின்றது. இருப்பினும் அவைகள் யாவும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாய்த்தான் காணப்படும். 10 லட்சத்தில் ஒன்று. அவைகள் ஒவ்வொன்றும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியான முட்டைகளும் ஒரே மாதிரியான கிருமிகளுமாயிருந்தது. அவைகளில் ஒன்று ஜீவிக்கின்றது, மற்ற யாவும் அறுத்து போகின்றது. அவைகளில் எது வளமான முட்டை என்று ஒருவராலும் கூற முடியாது. அதை குறித்து என்ன? தேவன் தானே அதை தீர்மானிக்க வேண்டியவராயிருக்கிறார். அது ஒரு பெண்ணோ அல்லது ஆணோ என்பதை தீர்மானிக்க, கருப்பு மயிலுள்ளவர்களோ பொன்னிற மயிலுள்ளவர்களோ அல்லது என்னவா இருக்கப் போகின்றது என்பதை தீர்மானிக்க தேவன் அதை தீர்மானிக்கிறவராயிருக்கிறார். முதலாவதாக சந்திக்கின்றது என்பதல்ல, ஆனால் தேவன் முதலாவதாக எதை தீர்மானிக்கிறார் என்பதுதான். ஒரு கால் ஒன்று இங்கே மேலே வரலாம். எப்பொழுதாவது ஒரு பரிசோதனை குழாயில் அவைகள் சேர்ந்து வருவதை கண்டிருப்பீர்களே. ஆனால் நான் அதை கவனித்திருக்கிறேன். தேவன் தாமே அதை தீர்மானிக்க வேண்டியவராயிருக்கிறார். அவைகள் ஒவ்வொன்றும் ஒரே மாதிரியாயிருக்கும். இயற்கையான பிறப்பே தெரிந்து கொள்ளுதலின்படியாக உள்ளது. தேவன் 10 லட்சத்தில் ஒன்றை எடுக்கிறார். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு போகும்படி இஸ்ரவேல் எகிப்தை விட்டு புறப்பட்ட போது அவர்கள் சுமாராக 20 லட்சம் ஜனங்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அதே பலிக்கான ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் கீழானவர்கள். அப்படி இல்லை என்றால் அவர்களால் ஜீவனோடு இருந்திருக்க முடியாது. அவர்கள் ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசியாகிய மோசேக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் சிவந்த சமுத்திரத்தில் ஞானஸ்தானம் பெற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் நடனமாடினார்கள். ஸ்திரீகள் மீரியாமுடன் சேர்ந்து தேவன் சத்துருக்களை அழித்து போட்ட போது கடற்கரையில் மேலும் கீழுமாக நடனமாடினார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் மோசேயுடன் கூட என்று அவன் ஆவியில் பாடினதை கேட்டார்கள். வானத்திலிருந்து விழுந்த மன்னாவை அவர்கள் ஒவ்வொருவரும் புசித்தார்கள். ஒவ்வொரு நாள் இரவும் புதிய மன்னா, அது செய்திக்கு ஒரு பாவனையாக இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் அதிலிருந்து தான் சாப்பிட்டார்கள். ஆனால் அன்ன 20 லட்சம் பேர்களில் எத்தனை பேர் அதற்குள் பிரவேசித்தார்கள்? 2 பேர். 10 லட்சத்தில் ஒருவன். சுமாராக 50,000 லட்சம் கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்குகளும் சேர்த்து இன்றிரவு உலகத்தில் உள்ளனர். இப்படியாய் விசுவாசி என்று அழைக்கப்படுகின்ற 5,000 லட்சம் பேர்களை தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். இன்றிரவு எடுத்துக் கொள்ளப்படுதல் இருக்குமாயின் 10 லட்சத்திற்கு ஒருவர் என்ற கணக்கின்படியாய் பார்ப்போமானால் அது எப்படியா இருக்கும் என்றால், அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ளாக உலகில் 500 பேர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். அதை குறித்து நீங்கள் கேள்விப்படக்கூட மாட்டீர்கள். அத்தனை பேர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். இருந்த போதிலும் அது எண்ணிக்கையாகவே இருக்காது. நண்பர்களே, யோவான் சாதகன் இருந்த போது நடந்தது போன்றே நமக்கும் சம்பவிக்கலாம். சீஷர்களும் கூட சொன்னார்கள், வேதவார்த்தைகள் ஏன் அபிதம் கூறுகின்றது? ஏன் தீர்க்கதரிசிகள் அபத்தம் கூறுகிறார்கள்? எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த வேண்டும் என்று ஏன் அது சொல்லுகின்றது? அதற்காக எலியா வந்தாயிற்று, நீங்கள் அதை அறியவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வருகின்ற நாட்கள் ஒன்றில் நாம் இங்கே உட்கார்ந்திருக்கும்படியாய் விடப்படுவோம். உபத்திரம் தொடங்குவதற்கு முன்னர் சம்பவிக்க வேண்டிய எடுத்துக்கொள்ளப்பட்டு குறித்து என்ன? அது ஏற்கனவே சம்பவித்தாயிற்று, நீங்கள் அதை அறியவில்லை. எல்லா சரீரமும் முத்திரிக்கப்பட்டாயிற்று, அது அடுத்த காரியத்திற்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. அது அந்தவிதமாகத்தான் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, அது அந்தவிதமா இல்லை என்று நம்புகிறேன். என்னுடைய நண்பரே, இன்றிரவு உங்கள் இருதயத்தில் இவ்வித உணர்வு இருக்குமானால், அதாவது நம்முடைய ஜீவியத்தை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும், நாம் செய்த காரியங்களை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு ஊழியக்கார சகோதரன் என்ற முறையில் நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். பீடத்தில் இருந்து கொண்டு முதல் முதலாக இதை சொல்லப் போகிறேன். இன்றிரவு இதை குறித்து நான் அதிக பரவலாக சொல்லுகிறேன். இதை போன்று நான் ஒருபோதும் எதை குறித்தும் பொதுஜனங்களுக்கு முன்பாக இதுவரை சொன்னதில்லை. ஏனெனில் இந்த கூட்டங்களில் எனக்கு பெரிய சுதந்திரம் உண்டாயிருந்தது. நீங்கள் என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று நம்புவீர்களானால் நான் சொன்னவைகளுக்கு செவி கொடுங்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு துளி உணர்வு உண்டாகுமானால் இப்பொழுதே நேராக தேவனிடத்தில் போங்கள். நீங்கள் அதை செய்யுங்கள். நிதானித்துப்பார் மனிதனே, நீ செய்விக்கிறதான உன்னுடைய கோட்பாடுகளை பார். உன்னுடைய சபைகளுக்குள் நோக்கி பாருங்கள். சரியாக அப்படியே தேவனுடைய வார்த்தையின்படியா இருக்கின்றதா? எல்லா தகுதிக்கான காரியங்களையும் உடையவனா இருக்கின்றாயா? நான் ஒரு நல்ல மனிதன் என்று சொல்கிறாயா? நிக்கோதேமு அப்படியாய்தான் இருந்தான், மற்ற யாவரும் அப்படியாய்தான் இருந்தார்கள். அவர்கள் அருமையானவர்களாய் இருந்தார்கள். பாருங்கள், அக்காரியங்கள் அதனோடு சம்பந்தப்பட்டவை அல்ல. ஸ்திரீகளே, உங்களை நீங்கள் கண்ணாடியிலே காண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு ஸ்திரீயானவள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை நோக்குங்கள். தேவனுடைய நிலை கண்ணாடியில் பாருங்கள், உங்களுடைய சபை கண்ணாடியில் அல்ல, தேவனுடைய நிலை கண்ணாடியிலே பாருங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவிக்குரிய மனவாட்டியாய் உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியுமா என்று பாருங்கள். ஊழியக்காரரே, அதே விதமாய் சிந்தியுங்கள். நீங்கள் ஜனங்களை கடிந்து கொள்ள வேண்டியவைகளில் அவர்களுடைய நல் உணர்வுகளை பெரும்படியாக அவைகளை செய்யாமல் இருக்கிறாயா? உங்களை சபையை விட்டு வெளியே போங்கள் என்று சொல்வார்கள் என்பதற்காக அப்படி நீங்கள் செய்கின்றீர்களா? நீங்கள் அந்த விதமாய் உணர்வீர்களேயானால், என்னுடைய அருமையான சகோதரர்களே, இப்பொழுதே அவைகளிலிருந்து விலகி தூர ஓடுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை எச்சரிக்கிறேன். ஒரு கிறிஸ்தவள் என்ற அளவுக்கு நீ தகுதியாய் உன்னை ஆக்கிக் கொள்ள முடியவில்லை என்றால், வெறுமனே ஒரு சாதாரண கிறிஸ்தவளை போன்றல்ல, ஆனால் உன்னுடைய இருதயத்திலும் உன்னுடைய ஜீவியத்திலும் தேவனுடைய திருமண சான்றிதழின் மாதிரியின்படியாய் சரியாக அப்படியே உள்ளதாய் இருக்க வேண்டும். அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அது சொல்லுகிறது. சபை அங்கத்தினே, தேவனுடைய தகுதியின் அளவு கோலான அவருடைய வார்த்தையின்படியாய் உன்னுடைய சபையானது இல்லை என்றால், அதை விட்டு வெளியேறி கிறிஸ்துவுக்குள்ளாக போ. இது ஒரு பயபக்திக்குரியதான எச்சரிக்கையாய் இருக்கிறது. அது எந்த நேரத்தில் சம்பவிக்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது. இந்த பட்டணமானது ஒரு நாளிலே இந்த சமுத்திரத்தின் அடியில் இருக்கப் போகிறது, ஆனால் அது எந்த நேரத்தில் சம்பவிக்கப் போகிறது என்று உனக்கு தெரியாது. இயேசு சொன்னார், ஓ கப்பர்நகூமே, வான பயந்தும் உயர்த்தப்பட்டாய், நீ பாதாள பயந்தும் தாழ்த்தப்படுவாய். ஏனென்றால் உன்னிடத்திலே செய்யப்பட்ட வல்லமையான கிரியைகள் மட்டும் சோதோம் குமராவிலே செய்யப்பட்டிருந்துமானால் அது இந்நாள் வரைக்கும் இருந்திருக்கும் என்று சொன்னார். சோதோம் குமரா கருங்கலின் ஆழத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறது, கப்பர்நகூமும் சமுத்திரத்தின் அடியில் இருக்கிறது. தேவ தூதர்களின் பட்டணம் என்று உரிமை பாராட்டுகின்ற பட்டணமே, உன்னை நீ வானமறிந்தும் உயர்த்தினாய். எல்லாவித அசுத்தமும் கேவலமான காரியங்களை அனுப்பி எல்லா அயல் நாடுகளும் உன்னிடத்திலிருந்து அவைகளை கற்றுக்கொண்டு அவைகளை வெளியே அனுப்புகிறார்கள். உன்னுடைய அருமையான சபைகளோடும் கோபுரங்களோடும் நீ செய்கின்ற மற்றவைகளோடும் நிறைவிருக்கட்டும். ஒரு நாளில் சமுத்திரத்தின் அடியில் இருக்கப் போகின்றாய். உனக்கு அடியில் கடலானது அரித்துக் கொண்டே உள்நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய கோபாக்கினை உனக்கு கீழே கொதித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் எவ்வளவு காலம்தான் அவர் பூமிக்கு கீழே இருக்கிற அந்த மணலை பிடித்து வைத்துக் கொண்டிருப்பார்? ஒரு மைல் ஆழமுள்ள அந்த சமுத்திரம் கடந்து வந்து சால்டன் கடலில் தள்ளிவிடும். அது பாம்பேயின் கடைசி நாட்களை காட்டிலும் மோசமாயிருக்கும். லாஸ் ஏஞ்சல்ஸே, மனம் திரும்பு. ஏரிய மற்றவர்களே, மனம் திரும்புங்கள், தேவன் பட்சமாய் திரும்புங்கள். அவருடைய கோபாக்கினி வேலையானது பூமியின் மேல் இருக்கிறது. ஓடி போக சமயம் இருக்கும் போதே ஓடி போய் கிறிஸ்துவுக்குள் பாருங்கள். அன்புள்ள தேவனே, என்னுடைய ஆவியிலே ஆட்டம் காணும் போது என்னுடைய இருதயமானது கண்ணீர் தொழுகையிலான எச்சரிப்பை கொட்டுகிறது. புருஷரும் ஸ்ரீயும் நான் சொன்னவைகளை ஏதோ வேடிக்கையாக நினைக்காதபடியும், சபை ஜனங்கள் இவைகள் ஏதோ அவர்களுக்கு எதிராகவும் விரோதமாகவும் உள்ளது என்று நினைக்காதபடி ஓ தேவனே அருள் செய்யும். இது அன்பினாலே செய்யப்படுகிறது என்று அவர்கள் காணுவார்களாக. சர்வ வல்லமை உள்ள தேவனே, நீ எனக்கு அதை குறித்து சாட்சியாயிருக்கிறீர். இந்த கடற்கரையோரங்களில் நான் மேலும் கீழுமாக ஒவ்வொரு வருஷமும் உம்முடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டு வருகிறேன். இன்றிரவது சம்பவிக்குமேயானால் நான் உண்மையை சொன்னேன் என்பதற்கு நீரே எனக்கு சாட்சி கொடுங்க. தாவே, மனவாட்சியை குறித்துதானே இந்த தரிசனம் உண்மை என்று நீர் அறிவீர். கட்டாவே, அதை கொண்டு நான் உம்முடைய நாமத்தை எடுத்து கர்த்தர் சொல்லுகிறார் என்று நான் சொன்னேன். நான் என்ன செய்கிறேன் என்பதை குறித்து கட்டாவே நான் உணர்வுடனாக இருக்கிறேன் என்று உணர்கிறேன்.
ஆகவே கர்த்தாவே, இன்றைய ஜனங்கள் தங்களை தாங்களே சோதித்து வர இருக்கின்ற கோபாக்கினிக்கு விலகி ஓடும்படியாகவும் இயேசுவின் நாமத்தின் இடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் தேசத்தின் மேலும் கதவுகளின் மேலும் இக்கபோத் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஒரு கருப்பு எச்சரிப்பு கூறி அதன் மேல் வந்தாயிற்று. தேவாவியானவர் தூக்கப்பட்டு அதிலிருந்து விலகிவிட்டார். அவர்கள் தராசிலே நிறுக்கப்பட்டு கொலையாய் காணப்பட்டார். மதுவான விருந்துகளாலும் பாதி அளவு உடுத்திக் கொண்டு தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறார். நேபுகாத்நேச்சார் ராஜாவுடைய காரியங்கள் மீண்டும் மறுபடியும் செய்யப்படுகிறது. ஓ பரலோக தேவனே, பாவம் நிறைந்த உலகத்தின் மேலும் பாவம் நிறைந்த ஜனங்களின் மேலும் இரக்கமாயிருங்கத்தாவே. இன்றிரவு நாங்கள் அபிதமாயிருக்கிறோம். தேவனே, நான் இடைவெளியில் நின்று கொண்டு தெய்வீக இரக்கத்தை கேட்கிறேன். அதாவது இன்றிரவு கூட்டத்துக்குள் நீரே பேசி உங்களோட மனவாட்சியை கர்த்தாவே கவனத்திற்கு கொண்டு வந்து எந்த ஒரு கோட்பாடு அடையாளத்தினாலும் நடைபோடாமல் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சத்தத்துக்கு மட்டும் நடைபோடும்படி செய்யும் கர்த்தாவே. இதை அழியுமோ தேவனே? நீரே தேவன் என்றும் உங்களோட வார்த்தையே சத்தியம் என்றும் இன்றிரவு அறியும்படியா செய்யும். நாங்களும் ஜனங்களின் முகத்திற்கு முன்பாக பயபக்தியுடன் இவர்களுடைய கவனத்தை உம்முடைய வார்த்தைக்கு அழைக்கிறோம். இவர்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீ ஜனக்கூட்டத்தின் மத்தியில் அசைவாரியவர்கள் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லுகிறதை அவர்கள் எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமின்றி அவர்கள் கண்டார்கள். சரியாக இந்த நேரத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உமக்கு தெரியும் கர்த்தாவே. அது சத்தியமாய் இருக்கிறது என்பதையும் நீர் அறிவீர். ஓ தேவனே, பரிசுத்தாவியானவர் தாமே மீண்டும் பரிந்து பேசி கர்த்தாவே இந்த கூட்டத்தின் மத்தியில் இருந்து கர்த்தாவே ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புஸ்தகத்தில் பெயரெழுதப்பட்ட யாவரையும் இழுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அதை அழியும் கர்த்தாவே. ஓ தேவனே, இதையின் முழு இருதயத்தோடு ஜெபிக்கிறேன். இந்த ஜனங்களை இயற்கையாகவே கர்த்தாவே இந்த செய்தியை தாங்கும்படியாய் அவர்களிடம் உள்ள கடைசி தள்ளி காட்சியும் எனக் கொடுப்பார்கள். அவர்களால் செய்ய இயன்ற யாவையும் செய்வார்கள். ஆனால் ஓ தேவனே, அதனோடு இசைந்து போவது என்பது அதற்குள்ளாக வருவது என்பது வரும்போது ஓ தேவனே அவர்களுக்கு நீர் பலனளித்து இந்த கன்வென்ஷன் மேல் உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றும் இரவாக இது இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒன்று கூட சூடையாய் அல்லது சுற்றி குதிக்கின்றதா இல்லாமல், ஆனால் அழுந்து கொண்டும் புலம்பிக் கொண்டும் மனம் திரும்பிக் கொண்டும் இன்றிரவு எங்களுக்கு அருகில் நியாய தீர்ப்பு கெஜித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பலிபடுத்தும் கொம்புகளை பிடித்துக் கொண்டு நிற்கின்றவளா இருக்கும்படி செய்வீராக. அதை அறியும் தேவனே, எப்படி உத்தமமாக ஜெபிக்க முடியும் என்று எனக்கு தெரிந்த அளவில் என்னுடைய சகோதரி சகோதரியே இதற்கு மேல் என்ன சொல்லுவதென்றே எனக்கு தெரியவில்லை. தேவனுடைய வல்லமையினாலே உங்களுடைய கண்களில் எனக்கு திரும்ப கிடைக்குமானால் என்னை அவருடைய தீர்க்கதரிசி என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களேயானால் நான் எப்பொழுதாவது சொல்லி இருக்கிறேன் என்றால் இதுதான் நான் முதன்முறையாக பொதுமக்கள் முன்பாக சொல்லுகிறேன். ஆனால் ஏதோ ஒரு விரோதமான எச்சரிப்பாக நான் உணர்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு எப்பொழுதும் நான் இசைகிறவன் அல்ல. நான் அப்படி அல்ல என்று நீங்கள் அறிவீர்கள். நான் இந்த விதமாக நடிக்கிறதில்லை. அந்த செய்தியை நான் பேசி அந்த காரியங்களை சொல்ல நான் தயங்கினேன். அது செய்யாமல் இருக்கும்படியாக நான் பக்கவாட்டில் ஓடி காரியங்களை செய்தேன். ஆனாலும் அது சொல்லப்பட்டாயிற்று. நான் சத்தியத்தை சொன்னேன் என்பதற்கு ஒரு சாட்சியாக அது அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நிற்கும். அது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஓ பெந்தெகோஸ்துகளே, உங்கள் ஜீவனுக்காக ஓடுங்கள். பலிபீடத்தின் கொம்புகளைக்கு ஓடி காலம் கடந்து போவதற்கு முன்னர் கதறுங்கள். ஏனென்றால் நேரம் வரும், அப்போது கதறுவீர்கள். அது ஒரு நன்மையும் கொண்டு வராது. ஏசா தன்னுடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தை தேடினான். அவன் அதை கண்டடையவில்லை. ஓ கலிபோர்னியாவே, ஓ சுவிசேஷ வர்த்தக புருஷரின் கன்வென்ஷனே, உங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களை நான் நேசிக்கிறேன். உங்களை நான் விட்டு என் இருதயத்தோடு வாரி அழைத்துக் கொண்டேன். இன்றிரவு உங்களை இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அவரிடத்தில் ஓடி போங்கள். இதிலிருந்து உங்களை குளிர்ந்து போக பண்ண பிசாசிற்கு இடம் கூடாதையுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு உங்களை இந்த வார்த்தைக்கு கொண்டு வரமாட்டாய். அதனோடு கூடவே அகலாமல் இல்லுங்கள். பெண்களாகிய உங்களை அது சீர்படுத்தும், மனிதராகிய உங்களை அது சீர்படுத்தும். என்னிடத்தில் பரிசுத்தாவி உண்டென்று நீங்கள் சொல்லி வார்த்தையோடு என்னால் இசைந்து போக முடியவில்லை என்பீர்களாகில் உங்களுக்குள் இருப்பது வேறொரு ஆவியாகும். தேவனுடைய ஆவியானது அவருடைய வார்த்தையின் மேல் இருக்கும். மேசியாவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை, மனவாட்டியானவள் மேசியானியாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையாய் இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் யாவரும் எழுந்து நிற்போமாக. நீங்கள் மறுபடியுமாக என்னுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் போனால், தேவனுக்கு சித்தமானால் இன்னும் சில மணி நேரங்களுக்குள் நான் ஆப்பிரிக்காவிற்கு கப்பல் மூலம் போகிறேன். ஒரு கால் நான் திரும்பி வராமல் இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் என் முழு இருதயத்தோடு நான் சொல்லுகிறேன், நான் சத்தியத்தை உங்களிடம் சொன்னேன். சொல்லும்படியாய் தேவன் எனக்கு கூறின எல்லாவற்றையும் நான் மறக்காமல் உங்கள் யாவரிடத்திலும் சொல்லுகிறேன். அதையும் நான் கர்த்தருடைய நாமத்தினால் சொல்லியுள்ளேன். இது ஒரு பயபக்தியான நேரம். இதை எந்த விதமாக வெளிப்படுத்தி காட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. இரண்டு அல்லது மூன்று முறை பிரசங்கப்படுத்தி விட்டு போக முயற்சித்தேன், ஆனால் அதை என்னால் செய்ய முடியவில்லை. இது ஒரு பயபக்தியான வேளை. இதை நீங்கள் ஒருபோதும் மறக்க முடியாது. ஒரு கால் தேவன் தம்முடைய கடைசி அழைப்பை விடுக்கின்ற நேரமாய் இது இருக்கலாம். எனக்கு தெரியாது என்று ஒரு நாள் அவர் அவருடைய கடைசி அழைப்பை விடுக்கப் போகின்றார். எப்பொழுது எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த தரிசனத்தின்படியாய் மனவாட்டியானவள் செய்தி முடிக்கப்பட்டாயிற்று போல் தோன்றுகிறது. மேலும் பேருக்கான சபைகள் உள்ளே வருவதை பாருங்கள். உறங்கிக் கொண்டிருந்த கன்னிகைகள் எண்ணெய் வாங்க வந்தார்கள். அதை அவர்கள் பெற்றுக் கொள்ள முடியாமல் போயிற்று. மனவாட்டி உள்ளே போனால் எடுத்துக் கொள்ளப்படுதல் மேலே போயாயிற்று. அவர்கள் எண்ணெய் வாங்க சென்றிருந்த போது மனவாளர் வந்துவிட்டார். நீங்கள் உறக்கத்தில் இருக்கிறீர்களா? சீக்கிரமாக தூக்கம் கலையுங்கள். சுய நினைவுக்கு வாருங்கள். இந்த நிமிடம் நீங்கள் மறுத்துக் கொண்டிருந்தால் எவ்வளவு ஊக்கமாக ஜெபம் செய்வீர்களோ அவ்வாறே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரின் நாமத்தில் ஜெபம் செய்வோம். நாம் ஒவ்வொருவரும் நமது சொந்த வழியில் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் மேல் இரக்கமாயிருங்கத்தாவே. என் மேல் இரக்கமாயிரும், எங்கள் யாவர் மேலும் இரக்கமாயிரும். இந்த காரியங்களில் நாங்கள் தவறி போய் நாங்கள் என்ன காரியம் செய்தாலும் சரி, அது என் நன்மையை செய்ய போகின்றது. நான் நின்று கொண்டு இரக்கத்துக்காக கேட்கிறேன், தேவனே, இந்த பெரிய பட்டணம் கடலில் அடித்து போவதற்கு முன்னு தேவனுடைய நியாய தீர்ப்பானது இந்த கரையோரத்தை வாரிக்கொள்ளும் முன்பு உம்முடைய மனவாட்டியை அழித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஓ தேவனே, அவர்களை இப்பொழுது உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன்.